السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله صلوات الله عليه وسلامه. அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுவின் தூதர் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் உறவினர் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். மசாயிலுல் ஜாஹிலியா அல்லதி காலஃப ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லஹா. அறியாமை கால பழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், கொள்கை நெறிகள், இவற்றிற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கால மக்களுக்கு முரண்பட்டு நடந்தார்கள். அவை என்னென்ன செய்திகள் என்று முடிந்த அளவு விரிவாக பார்த்து வருகிறோம். நேற்று 10 விஷயங்களை பார்த்தோம். இன்று 11வது விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அறியாமை கால மக்களிடத்தில் இப்படியும் ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது, ஒரு விஷயத்தை சரி காணுவதற்கு அல்லது ஒரு விஷயம் தவறு என்று முடிவெடுப்பதற்கு அவர்கள் ஒரு அளவுகோல் வைத்திருந்தார், பல அளவுகோல் வைத்திருந்தார்கள். அவற்றிலே ஒரு அளவுகோல் என்னவென்றால், அதாவது பலவீனர்கள், உதாரணத்திற்கு இந்த கீழ்த்தர மக்கள், ஏழைகள், அடிமைகள், பொருளாதாரத்திலே குன்றிய வசதி குறைந்தவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த கருத்து சரியாக இருக்காது, அது தவறாக இருக்கும். செல்வந்தர்கள், நன்கு படித்த மக்கள் ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டால் அது சரியானதாக இருக்கும் என்று அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த மக்கள் நிராகரித்த போது என்ன சொன்னார்கள், இன்னொரு இடத்திலே இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதியர் ரஐ, நம்மில் பலவீனமான அறிவிலே முதிர்ச்சி இல்லாத சாதாரண சாமானியர்கள் தானே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பெரிய பெரிய வசதி உள்ளவர்களும் அறிஞர்களும் உங்களுக்கு பின்னால் வரவில்லையே, எனவே நீங்கள் சொல்வது எப்படி சத்தியமாக இருக்கும் என்று மறுத்தார்கள். இதே பழக்கம் யாரிடத்திலும் இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அனுப்பப்பட்ட போதும் இருந்தது. இப்ப உதாரணத்திற்கு பார்க்கிறோம், அபு சுஃபியான் இடத்திலே ஹிர்கல் மன்னர் கேட்கிறார், முஹம்மதை பின்பற்றக்கூடியவர்கள் யார் மக்களில், மக்களில் மேல்தட்டு மக்கள், ஷரீஃப், அதாவது சிறப்பிற்குரிய உயர்ந்த மக்கள் அந்த நபியை பின்பற்றுகிறார்களா அல்லது பலவீனமான மக்கள்? ஹிருக்கல் மன்னர் கேட்கிறார், அவர்களில் பலவீனமானவர்கள் பின்பற்றுகிறார்களா? பலவீனர்கள் என்றால், அதாவது சமுதாயத்திலே நலிந்தவர்கள், யாரை ஒரு பொருட்படுத்த மாட்டாதோ, யாருக்கு சபைகளிலே முன்னுரிமை கொடுக்கப்பட மாட்டாதோ, அந்த மாதிரியான மக்கள் இவர்கள் பின்பற்றுகிறார்களா என்று கேட்டபோது அபு சுஃபியான் பதில் சொன்னார், பலவீனர்கள் தான் அதிகமாக பின்பற்றுகிறார்கள். இதே பிரச்சனை குறைஷிகளிடம் இருந்தது. பிலால், அம்மார், யாசிர், குபை போன்ற அடிமைகளும் சாதாரண சாமானியர்களும் உங்கள் பின்னால் வரும் பொழுது நாங்கள் எப்படி உங்களுக்கு பின்னால் வர முடியும்? இது எங்களுக்குள்ள மார்க்கம் இல்லையே. அதாவது இதற்கு அடிப்படை என்னவென்றால், இந்த செல்வம் படைத்தவர்கள், சமுதாயத்திலே தலைமைத்துவம் வகித்தவர்கள், ஏழைகள் பின்பற்றுவதை செய்வதை நாங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இதை செய்தால் எங்களுக்கு என்று தனி அந்தஸ்து என்ன இருக்கிறது. இப்ப நீங்க காஃபிர்கள் இடத்திலே பார்த்தால் இந்த பழக்கம் இருக்கும். அவர்கள் தங்களுடைய கோயிலுக்கு சென்றாலும் சரி, சர்ச்சுக்கு சென்றாலும் சரி, அங்கு பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் ஏனைய சமூக அந்தஸ்தின் அடிப்படையிலும் பிரிவினை கண்டிப்பாக அவர்களிடத்தில் இருக்கும். மேல்தட்டு மக்களுக்கு முதலிடம், பொருளாதாரத்திலே பெரிய இடம் வகிப்பவர்களுக்கு தனி இடம், அதற்கு பிறகு சாமானியவர்கள், ஏழைகள், ஒர்க்கர், அந்த மாதிரி என்று அவர்கள் பிரித்து வைத்திருப்பார்கள். இஸ்லாமிய பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு பொருளாதாரத்தில் வெளி வாழ்க்கையில் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர, அவர்களிடத்திலே செல்வம் இருக்கிறது, இவர் ஏழை என்ற அந்த ஒரு, அதாவது பொருளாதார அடிப்படையில் வேண்டுமானால் பிரிவு இருக்கலாமே தவிர, மற்றபடி இறை வழிபாடு, மார்க்கம், ஈமான் என்று வந்துவிட்டால் எல்லோருக்கும் ஒரே தீன் தான், இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப இதே நிலைமை நம்முடைய சமூகத்தில எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இப்ப குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய, அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய அழைப்பை கொடுக்கும் பொழுதும் நீங்கள் ஊர்களிலே பார்த்தால் பெரும்பாலும் இந்த சமூகத்திலே பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர்கள், ஜமாத்து தலைவராக இருப்பவர்கள், பொருளாதாரத்திலே உயர்ந்திருப்பவர்கள், இவர்கள்தான் இந்த அழைப்பை முதன் முதலாக எதிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். மிக குறைவானவர்களை தவிர யார், அதாவது ஆதாரத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ் கொடுத்த நேரிய அறிவின் அடிப்படையிலும் ஆராய்ந்தார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் அந்த அறியாமை கால மக்கள் செய்த அதே அடிப்படையில் தான் சத்தியத்தை மறுக்கிறார்கள். புரியுதுங்களா, விஷயம் புரியுதா? சரி, நிறைய கொஞ்சம் சீக்கிரம் நிறைய விஷயங்களை பார்ப்போம். இதுக்கு நீங்க உதாரணமா நீங்க குர்ஆனுடைய வசனத்துல படிக்கிறதாக இருந்தா, அதாவது சூரா ஹூதுல 25-27 வரை உள்ள வசனங்கள், அது போன்று சூரத்து ஷுஅரால 115, அதாவது 105-115 வரை உள்ள வசனங்கள், அப்புறம் சஹீஹுல் புகாரியுடைய ஆரம்ப ஹதீஸ் அபு சுஃபியான் இடத்துல ஹிர்கல் மன்னர் விசாரிக்கின்ற அந்த நிகழ்வு. அடுத்து 12வது செய்தி, இந்த அறியாமை கால மக்கள் சத்தியவாதிகளை பலவீனப்படுத்துவதற்காக அவர்கள் கையாண்ட ஒரு யுக்தி, ஒரு தந்திரம் என்னவென்றால், சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களின் எண்ணத்தின் மீது, நீயத்தின் மீது கை வைப்பது. காசு ஆசையினால பின்னாடி ஓடுறானுவ, இவர்களுக்கு எங்கிருந்தோ ஒரு பணம் வருது, அதனால இவங்க இதை செய்யறாங்க, ஏதோ துன்யாவை நாடி இந்த மாதிரி போறாங்க, கூட்டம் சேர்றாங்க என்று அவர்களுடைய நீயத்தின் மீது கை வைப்பது. இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த, அதாவது காஃபிர்கள் செய்தார்கள், அதற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் செய்தார்கள். ஏதோ இந்த நபி இவங்களுக்கு ஏதோ கொடுக்கிறாரு போல இருக்கு, ஏதோ செய்யறாரு போல இருக்கு, அந்த காசுக்காக வேண்டி இவங்க அவர் பின்னாடி போறாங்க என்பதாக நீயத்தின் மீது போர் தொடுத்தல், நீயத்தின் மீது அட்டாக் செய்யறது, இது அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள். சூரத்து ஷுஅரால 111-113 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றான். உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தில் பின்பற்றியவர்களை பார்த்து அந்த சமுதாயத்தில் உள்ள மேல்தட்டு மக்கள் இதை கூறிய போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்ப நான் அந்த மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதற்காக வேண்டி அவர்களை நான் இஸ்லாத்தின் பக்கம், ஈமானின் பக்கம் அழைக்கவில்லை. அவர்கள் என்ன உழைக்கிறார்களோ அதற்குண்டான கூலியை அவர்கள் அடையப் போகிறார்கள். அவர்களை விசாரிப்பது என் இறைவனின் மீது உள்ள கடமையாக இருக்கிறது. அவர்களை விசாரித்து அவர்களுக்குண்டான, அதாவது கணக்கு வழக்குகளை தீர்ப்பதற்கு நான் அனுப்பப்பட்டவன் அல்ல, துன்யாவுடைய லாபத்தை கொடுப்பதற்காக நான் அனுப்பப்பட்டவன் அல்ல என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தெளிவுபடுத்தினார்கள். அதே போலதான் இன்றையும் நீங்க சத்தியத்தை சொல்ல போகும் பொழுது மக்கள் உங்கள் மீது சந்தேகிக்கக்கூடிய ஒரு பார்வை என்ன, இவருக்கு ஏதோ இங்கிருந்து காசு வருதோ. இப்ப உதாரணத்திற்கு குர்ஆன் ஹதீஸுடைய அழைப்பு பணி செய்யும் பொழுதும், ஏனைய இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போதும் ரொம்ப ஈஸியா இவங்கெல்லாம் யஹூதிக்கு கையாளா இருப்பாங்களோ, இவங்களுக்கு தான் யகுதி இடத்திலிருந்து காசு வருதோ, இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்களை மக்களுக்கு கிளப்பி சத்தியத்தை விட்டு திசை திருப்ப முயற்சிப்பார்கள். அடுத்து 13வது, இது ஒரு வகை. எப்படி என்றால், சரிதான், ஆனாலும் இந்த சத்தியத்தை ஏற்றவர்களில் அதிகமானவர்கள் பலவீனர்களாகவும் அது போன்று சாதாரண மக்களாகவும் இருப்பதால் நாங்கள் இதில் கலந்து கொள்ள முடியாது. சத்தியம்னு ஏத்துக்கிறது, ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே அதை ஏத்துக்கிறது, ஆனா நாங்க எப்படி இவர்களோட சேர்ந்து உட்கார்றது, கலந்து உட்கார்றது? இந்த நிலைமை இருக்கிறது, இன்றும் பல இடத்துல இருக்கிறது. உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, இது இந்த ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இந்தியால நம்ம இதை பாக்குறோம். இந்த மேல்தட்டு மக்கள் ரொம்ப பணக்காரங்க இருக்காங்கல்ல, ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்தியா போன்ற நாடுகள்ல வித்தியாசம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் சைக்கிள்ல வருவாரு, ஒருத்தர் கார்ல வருவாரு, இப்ப இந்த வித்தியாசம் தெரியும். அப்ப இந்த பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மஸ்ஜிதுகள்ல நடக்கிற எந்த புரோகிராம்கள்லயும் நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளவே மாட்டாங்க. மஸ்ஜிதுகள்ல நடக்கிற நிகழ்ச்சிகள்ல எதுலையுமே கலந்து கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்கு நீங்க நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தா எங்கேயாவது 5-star ஹோட்டலுடைய ஆடிட்டோரியத்துல, 5-star ஹோட்டலுடைய மீட்டிங் ரூம்ல தான் நடத்தணும். அங்க நடத்தினாதான் அவங்க கலந்துப்பாங்க. மஸ்ஜிதுக்கு அவங்க பொதுமக்களோட வர்றாங்கன்னு சொன்னா, அதுல ரொம்ப பேணுதல உள்ளவரா இருந்தா 5 வேளை தொழுகைக்கு வருவாரு, அடுத்து உள்ளவருக்கு கூட சலாம் சொல்லாம அப்படியே முகத்தை திரும்பிக்கிட்டு போயிடுவாரு. அதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு பயன்ல அவர் கலக்கிறாருன்னு சொன்னா ஜும்மா பயன் தான், ஜும்மா பயனாகத்தான் இருக்கும். அதை தவிர வேற எந்த இஸ்லாமிய நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கலந்துகிட்டா எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார வேண்டியது வரும், எல்லாரையும் மாதிரி நம்மளும் அந்த இடத்துல நடந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதற்காக இந்த மாதிரியான எந்த புரோகிராம்களையும் நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தா அது பெரிய ஆடிட்டோரியமா இருக்கணும், 5-star ஹோட்டலா இருக்கணும், பெரிய மீட்டிங் ரூமா இருக்கணும், பல விதமான வசதிகள் அங்க செய்யப்பட்டிருக்கணும். பெரும்பாலும் செல்வந்தர்கள் தான் அங்க அழைக்கப்படும், அந்த மாதிரி ஒரு இடமா தான் அது இருக்கும். ஏழைகள் பொதுவா வர்றதுக்கு அங்க ஒரு வெக்கப்படுவாங்க. இப்போ ஒரு 5-star ஹோட்டல்ல வச்சா சைக்கிள்ல போறவங்க போய் அங்க கலந்துக்க முடியுமா இந்தியால? அல்லது பஸ்ல, காமன் பஸ்ல இறங்கி வந்து நடந்து போறவங்க கலந்து கொள்ள முடியுமா? கார் வசதிகளும் ஏனைய வசதிகள் உள்ளவங்க தான் அங்க வர முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் சில இடத்திலே காணப்படுகிறது. இது ஜாஹிலியத்துடைய குணம். அபுபக்கர் எங்கே அமர்ந்திருந்தார்? பிலாலுக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்தார். உமர் எங்கே அமர்ந்திருந்தார்? அம்மாருக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்தார். இப்படித்தான் இஸ்லாம் மனிதர்களுக்கு தர்பியத்து கொடுக்கிறது. தவிர பணக்காரர்களுக்கு என்று ஒரு தனி வகுப்பு, பெரிய படித்தவர்களுக்கு என்று ஒரு தனி வகுப்பு, ஏழைகளுக்கு என்று ஒரு தனி வகுப்பு, அவர்களுக்கு என்று ஒரு தனியிடம் என்று பிரிப்பதை இஸ்லாம் அடியோடு மறுக்கிறது. இது அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்கங்களிலே ஒன்று. பெருமையின் அடிப்படையிலே, ஆணவத்தின் அடிப்படையிலே ஏழைகளோடு உட்கார்வதை, ஏழைகளோடு பழகுவதை தவிர்ப்பது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம்ல 52-53 ஆகிய வசனங்களில் குறிப்பிடுவதை பாருங்கள். குரேஷிகள் ஒரு நேரத்தில் வந்தாங்க, நபியே சரி நாங்க ஏதோ கேட்கலான்னு வந்திருக்கிறோம், ஆனா அந்த உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, இவங்களெல்லாம் வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களெல்லாம் வெளியே போக சொல்லுங்க, அப்புறமா நாங்க வந்து உட்கார்ந்து உங்கள்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உடனே வசனத்தை இறங்கிட்டான். سبحان الله رب العالمين ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ما عليك من حسابهم من شيء وما من حسابك عليهم من شيء فتطردهم فتكون من الظالمين وكذلك فتنا بعضهم ببعض ليقولوا أهؤلاء من الله عليهم من بيننا أليس الله بأعلم بالشاكرين. அல்லாஹ் நபிக்கு கூறினான், நபியே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி வணக்க வழிபாடு செய்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் உங்கள் சபையிலிருந்து விரட்டாதீர்கள். இவர்களுடைய விசாரணை உங்கள் மீது இல்லை, உமது விசாரணை அவர்கள் மீது கிடையாது. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இவர்களெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஃபதத்ருதஹும், அப்படி நினைத்து இந்த உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற இந்த ஏழைகளை விரட்டி விடாதீர்கள், மீறி விரட்டினால் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் ஃபதகூன மினல் ظாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர். யாரை பார்த்து சொல்கிறான்? நபியை பார்த்து சொல்கிறான். இந்த மிஸ்கீன்களை வந்து கேட்கிற செல்வந்தர்களின் பொருத்தத்தை நாடி இவர்களை உங்கள் சபையிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தினால் நீ அநியாயக்காரர்களிலே சேர்ந்து விடுவாய் என்று எச்சரிக்கை செய்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படித்தான் இதற்கு முன்பு நாம் செய்திருக்கிறோம். மக்களின் சிலரை சிலருக்கு சோதனையாகவே ஆக்கி வைத்தோம். அதாவது செல்வந்தர்களுக்கு ஏழைகளை, ஏழைகளுக்கு செல்வந்தர்களை. இந்த செல்வந்தர்கள் சொன்னார்கள் இந்த ஏழைகளை பார்த்து, அஹா உலாயி மன்னல்லாஹு அலைஹி மின் பைனினா. இதுல முந்தைய விஷயமும் சம்பந்தப்படும். இந்த பாருங்க, இந்த பக்கீர்சாக்களுக்கு அல்லாஹ் பெரிய கிருபை செஞ்சிட்டானா, நமக்கு செய்யாத கிருபையை இவர்களுக்கு செஞ்சு விட்டானா என்று ஏளனமாக பேசினார்கள். அஹா உலாய் மன் அல்லாஹு அலைஹி மின் பைனினா. அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிஆலம பிஷாக்கிரின், நன்றி உள்ளவன், உண்மையான நன்றி உள்ளவன் யார் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் அருளுக்கு தகுதி இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அல்லாஹ் அருள் புரிகிறானே தவிர, செல்வம், வசதி, வாய்ப்பு, அழகு இதை பார்த்து அல்லாஹ் அருள் புரிவது கிடையாது. இதற்கு மற்றொரு உதாரணமாக சூரா அபச உடைய அந்த இறக்கப்பட்ட காரணத்தை சொல்லலாம். அதாவது அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு கண் குருடான ஒரு ஏழை சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரைஷி போன்ற பெரியும்பெரும் தலைவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக அமர்ந்திருந்த போது அந்த நேரத்தில் இவர் வருகிறார். இவரை சற்று தாமதிக்க சொல்லிவிட்டு இவர்களுக்கு அழைப்பு கொடுக்கலாம், இவர் இந்த நேரத்திலே வந்து அமர்வதை பேசுவதை இவர்கள் விரும்ப மாட்டார்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்த போது ஒரு எச்சரிக்கையும் கண்டிப்பும் அறிவுறுத்தலும் நிறைந்த வசனங்களை இறக்கினான். அபசவத்தவல்லா, என் நபி கடுகெடுத்துக் கொண்டார், திருப்பிக் கொண்டார். ஒரு குருடர் வந்ததை பார்த்து அபசவத்தவல்லா, நபியே உங்களுக்கு தெரியுமா அந்த குருடர் மன தூய்மை அடைவார் என்று, அந்த குருடர் மன தூய்மை உடையவர் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ், அவர் எந்த கருப்பார் உமது அறிவுரையை கேட்டு உமது அறிவுரை அவருக்கு பலனளிக்கும். ஆனால் உம்மிடத்திலே வந்திருக்கிறார்களே இந்த செல்வந்தர்கள், உம்மை புறக்கணித்து செல்ல நாடியவர்களை வலிய சென்று நீ அழைக்கிறாயே, இப்படி இவர்களை அழைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை உம்மீது நாம் ஆக்கவில்லை நபியே. யார் தேடி வருகிறானோ, அல்லாஹுவை பயந்து தேட்டத்தோடு யார் வருகிறாரோ அவரையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? தேவையற்று புறமுதுகு காட்டி செல்லக்கூடிய இவர்களுக்காக அல்லாஹ்வுடைய பயத்தோடு மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வரக்கூடியவரை புறக்கணிக்கிறீரே. இவர் ஒருவராக இருந்தாலும் சரி, இவரைத்தான் நீங்கள் சேர்க்க வேண்டுமே தவிர, இவர்கள் ஆயிரம் பேர்களாக இருந்தாலும் சரி, இவர்களை நீங்கள் புறக்கணித்து ஆக வேண்டும். சரியா? இந்த அதாவது இதுவும் இது போன்ற செய்திகளும் குறிப்பாக மார்க்க அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் முக்கியமான ஒன்று இது போன்ற அறிவுரைகள். ஏனென்றால் அவர்கள் சமுதாயத்தோடு சம்பந்தப்படும் பொழுது, பொதுமக்களோடு சம்பந்தப்படும் பொழுது, பொதுமக்களை எதை வைத்து பிரிப்பது, எதை வைத்து யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது என்று பார்க்கும்போது அவர்களுடைய மார்க்க பற்றை அடிப்படையாக வைத்து, அயில்மை அடிப்படையாக வைத்து, தக்குவாவை அடிப்படையாக வைத்துத்தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, காசு, பணம், பொருளாதாரம் என்ற அடிப்படையிலே முன்னுரிமை கொடுக்கப்பட்டால் சமூக அந்தஸ்துகளிலே இதனால் மிகப்பெரிய இறை கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இன்னும் கொஞ்சம் இதில் சில விவரங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சில சம்பவம் சொல்றேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபை, பிலால் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார். வாசலிலே உள்ள உமருடைய காவலர் அவரை விட்டு விடுகிறார், நேரடியாக வந்து உட்கார்ந்து கொள்கிறார். அபு சுஃபியான் வருகிறார், சலாம் சொல்கிறார், உட்காருங்கள் என்று, வெளியே உட்காருங்கள், உங்களுக்கு நான் அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்தால் நீங்கள் வாருங்கள் என்று சொல்கிறார். புரியுதா? உமரிடத்திலே சென்று சொல்கிறார்கள், அபு சுஃபியான் வந்திருக்கிறார் என்று, அவரை தாமதிக்க சொல்லுங்கள், பிறகு அனுமதி தருகிறேன் என்று சொல்கிறார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால் பிலால் வருகிறார், சலாம் சொல்லிவிட்டு உள்ளே சென்று கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து அபு சுஃபியான் சொல்கிறார், பார்த்தீர்களா, இந்த ஏழைகளுக்கு வந்த காலத்தை, இந்த பகீர்களுக்கு வந்த காலத்தை குறைஷி தலைவர்கள் நாம் தாமதிக்கப்படுகிறோம் என்று கூறிய போது இந்த செய்தியை உடனே கொண்டு போய் சேர்த்து விட்டார் யாரு, காவலர் உமர் இடத்துல. பிறகு உமர் அழைத்து சொன்னார், அபு சுஃபியான், இந்த பெருமைதான் உன்னை இஸ்லாத்தில் சேர விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது. இதே பெருமை இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பிறகும் உன்னை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இதே பெருமைதான் இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் உன்னை சேர விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது. இதே பெருமை இஸ்லாத்தில் சேர்ந்த பிறகு இந்த இஸ்லாமிலே முன்னேற விடாமல் உன்னை தடுத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று அறிவுரை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரியத்தை பெற்ற பிலாலுக்கு சஹாபாக்களிடத்தில் எப்படி அந்தஸ்து இருந்தது என்றால், பிலாலை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்த போதெல்லாம் யா சையிதி, என் தலைவரே என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். எப்படி பிலாலை எப்படி அழைப்பார்கள், சையிதி என் தலைவரே என்றுதான் அழைப்பார்கள். ஒரு முறை ஒரு கவிஞர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்வதற்காக, கலீஃபாவுடைய மகன் ஆயிற்று அல்லவா, இவர் புகழ்ந்த கலீஃபாவிடத்தில் ஏதாவது காரியம் நடக்குமே கவிஞர்களுடைய பழக்கத்தின் அடிப்படையில். ஆனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மகனாருக்கு கிலாபத்திலோ ஆட்சியிலோ அதிகாரத்திலோ எந்த பங்கும் உரிமையும் இல்லாமல் வைத்திருந்தார்கள். சஹாபாக்களுடைய நேசத்தை பாருங்கள். நீங்கள் சஹாபாக்களுடைய வரலாறை விரிவாக பார்த்தால் உங்களுக்கு தெரியும், பல சஹாபாக்கள் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மூத்த சஹாபாக்களுடைய முஹாஜிர்களுடைய பெயரை வைத்திருப்பார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தால் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளில் பல குழந்தைகளுக்கு அபூபக்கர் என்றும் உமர் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் இது போன்ற பெரிய மூத்த சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளில் பல குழந்தைகளுக்கு பிலால் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கம் மிக்க தோழரான பிலாலின் மீது அவர்கள் கொண்டிருந்த பாசம். இப்ப நமக்கு பிலால்னு பேர் வைக்கிச்சுனா அது என்னங்க பிலால், பழைய பேரா இருக்கு, நம்ம ஊர்ல மோதினா இருக்கு தானே அது சொல்லுவாங்க, வேற ஏதாவது நல்ல பேரா சொல்லுங்க. நல்ல பேர்னா என்ன, லூசு கிரிக்கெட் விளையாடுறவங்க பேர் தான் என்ன அவங்களுக்கு நல்ல பேரா, மாடர்ன் பேர். இப்ப எதுக்கு சொல்ல வந்தோம்னு சொன்னா, கிரிக்கெட் விளையாடுறவங்களை லூசுன்னு சொல்றீங்களா, தெரிஞ்சுக்கிறீங்களா, அதனால சிரிக்கிறீங்களா, கிரிக்கெட் விளையாடாதீங்க வேற ஏதாவது விளையாடுங்க. அப்ப அந்த வந்த கவிஞர் என்ன சொல்றாருன்னா, பிலால் இப்னு உமர் கைரு பிலாலின், அதாவது இப்னு உமருடைய பிலால் தான் பிலால் என்று பெயர் வைக்கப்பட்டவர்களையே சிறந்த பிலாலு என்று தூக்கி பேசுறார். அதாவது இப்னு உமருடைய மகனார தூக்கி பேசுறார். உமர் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் சொன்னார், கதிப் தப்பை சொல்லுகிறாய், சொல் பிலால் ரசூலுல்லாஹி கைரு பிலாலின், ரசூலுல்லாஹுடைய பிலால் சிறந்த பிலால் என்று சொல். அவர் என்ன நினைச்சாரு, புகழ்ந்தா நம்ம தட்டி கொடுத்து நமக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமே நினைச்சு சொன்னாரு. ஆனா இங்கே சஹாபாக்களிடத்துல நேர் மாற்றமான பிஹேவியரை பண்பாட்டை என்று பார்க்கிறார். அப்ப இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், முதல் தரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலும் சரி, அதுபோன்று நம்முடைய மூத்த கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய சபையிலும் சரி, இறையற்றும் ஈமான் தக்குவாவின் அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டதே தவிர பொருளாதாரம் புகழ் அந்தஸ்து என்ற அடிப்படையிலே அல்ல. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் அப்படியே செல்கிறார், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை வார்த்தெடுத்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உள்ளங்களை எப்படி பண்படுத்தினார்கள், சிந்தனைகளையும் அளவுகோல்களையும் எப்படி மாற்றினார்கள். அப்போ அவர் போறதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க, எல்லாரும் திரும்பி பார்க்கிறார். அதோ போறார்ல, அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லல, அவர் ஒரு ஃபக்கீர், அவர் எங்கும் பெண் கேட்டு சென்றால் கொடுக்க மாட்டார்கள், யாருக்காவது சிபாரிசு கூற சென்றால் அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏதாவது மக்களிடத்திலே தேவைக்காக வேண்டி இவர் கேட்டுச் சென்றால் கொடுக்க மாட்டார்கள். இவர் யாருமே தெரியாது, ஒரு ஃபக்கீர், இவர் சாதாரணமான ஆள் என்று சொல்கிறார். அப்படியா, சரி திரும்பிக்கங்க. சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் செல்கிறார். அவரை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், அதோ போறாள் பாருங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. அவரா யாரும் சூழலா, அவர் யாரிடத்துல போய் பெண் கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். அவர் யாருக்கு சிபாரிசு செய்தாலும் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியா, சரி திரும்புங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த போனார் பார்த்தீங்களா, அவரை போல மக்கள் இந்த பூமி நிரம்ப இருப்பதை விட முன்னாடி போனார் பாருங்க ஒருத்தர், அவர் மிகச்சிறந்தவர். யார் இந்த முன்னாடி போனார்ல ஒருத்தர், அவர் இவரை இப்ப போனவரை போன்று பூமி நிறைய மக்கள் இருந்தாலும் அவர்களை விட இந்த ஒரு மனிதர் அல்லாவிடத்திலே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய கல்புகளுக்கு, அவருடைய உள்ளங்களுக்கு, மனநிலைகளுக்கு தர்பியத்து கொடுக்கின்றார்கள். மனிதனுடைய வெளிப்படையான தோற்றத்தை வைத்து, மனிதனின் வெளிப்படையான ஏழ்மையை வைத்து அவனை நீங்கள் மதிப்பிடாதீர்கள். அவனுடைய ஈமான், இறையற்றம், தக்குவா, அவனுடைய பண்புகளை பார்த்து அவனுக்கு மதிப்பை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த தர்பியத்தின் ஒரு உச்ச நிலையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். செல்வந்தனாக இருந்து அவரிடத்திலே ஒழுக்கம், பண்பாடு, இறையற்றம் இருக்கும் என அவருக்கும் நெருக்கம் உண்டு. அப்துல் ரஹ்மானை போல, அபூபக்கரை போல, உஸ்மானை போல, செல்வந்தனாக இருந்தும் சமுதாயத்திலே படித்த மேல்தட்டு மனிதனாக இருந்தும் அவனிடத்திலே பண்பாடு, ஒழுக்கம், இறை நம்பிக்கை, இறையச்சம் இல்லை என்றால் அவனுக்கு இந்த சமுதாயத்திலே எந்த தகுதியும் கிடையாது. அபூ லஹபை போல, அபூ ஜஹலை போல, ஏனைய குறைசி காபிர்களை போல.
மக்கள் மத்தியில் வந்து தலைவரேன்னு சொல்லிட்டு நீங்க யாரையும் அட்ரஸ் பண்ண கூடாது, அந்த டைட்டில் வந்து உகந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க போகும்போது நம்ம கூடலாமா, இப்போ நம்மளுக்கு பிரியமான வெயில ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறவங்கள இவர் வந்து என் தலைவர் சொல்றதுனால எந்த தவறு கிடையாது?
இன்ஷா அல்லாஹ் தவறு கிடையாது. அடுத்து வாங்க 14வது. الاستدلال على بطلان شيء بكونهم اولى به لو كان حقا. இது முந்தி சொன்ன செய்திகளுடைய ஒரு தொடரை போன்றுதான். அதாவது நீங்கள் அழைக்கின்ற செய்தி உண்மையாக இருந்திருக்குமே ஆனால் நாம் தான் அதை முந்தி ஏற்றிருப்போம், இந்த ஏழைகள் சாமானியர்கள் முந்தி ஏற்றிருக்க மாட்டார்கள் என்று கூறி சத்தியத்தை ஏற்க மறுப்பது. அதாவது நம்மை விட இவர்கள் புரிந்து விட்டார்களா, இது சத்தியமாக உண்மையானதாக இருந்திருக்குமேனால் நாம் இதை முந்தி ஏற்றிருப்போம் என்று கூறக்கூடிய ஒரு பழக்கம். உதாரணத்திற்கு சூரத்துல் அஹ்காஃபுடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த மக்களுடைய பண்பாட்டை பற்றி. وقال الذين كفروا للذين آمنوا لو كان خيرا ما سبقونا إليه وإذ لم يهتدوا به فسيقولون هذا إفك قديم. காஃபிர்கள் சொன்னார்கள், நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து, இந்த இறை தூதர் அழைக்கின்ற செய்தி நன்மையான செய்தியாக இருந்திருக்குமே ஆனால் நீங்கள் இதை முந்தி செய்திருக்க மாட்டீர்கள், இதை முந்தி நீங்கள் அடைந்திருக்க மாட்டீர்கள், நாங்கள் இதை செய்திருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் இதை கொண்டு நேர்வழி அடையாத காரணத்தால் இவர்கள் சொல்கிறார்கள் இது பகிரங்கமான ஒரு பழைய இட்டுக்கட்டு செய்திதான் என்பதாக. அல்லாஹ் பாதுகாப்பான. அடுத்து இந்த அறியாமை கால மக்களுடைய பழக்க வழக்கங்களில் ஒன்று என்னவென்றால், சரியான அளவுகோலை கொண்டு முடிவு செய்யாமல் தவறான அளவுகோலை கொண்டு முடிவு செய்வது. ஒரு டியாஸ், அதாவது ஒரு லாஜிக் இருக்கின்றது என்றால் அந்த லாஜிக் முறையான அறிவுக்கு உட்பட்ட, சிந்தனைக்கு உட்பட்ட, அனுபவத்துக்கு உட்பட்ட லாஜிக்காக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு தவறான லாஜிக்கை கூறி எப்படியோ சத்தியத்தை மறுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசுவது. உதாரணத்திற்கு அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், فقال الملأ الذين كفروا من قومه ما هذا الا بشر مثلكم يريد ان يتفضل عليكم ولو شاء الله لانزل ملائكه ما سمعنا بهذا في ابائنا الاولين ان هو الا رجل به جنة فتربصوا به حتى حين. سورة المؤمنون 24-25 இரண்டு வசனங்கள். இப்ப என்ன சொல்லப்படுகிறது செய்தி? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். அதற்கு முன்னால் பல இறை தூதர்கள் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் அனுப்பப்பட்டார்கள். ஒரு ஒரு செய்தியா சொல்லி மறுத்து கொண்டே வந்தார்கள். அந்த ஒவ்வொரு மறுப்பையும் அல்லாஹ் தட்டி கொண்டே இருந்தான், அதற்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தான். கடைசியா அவர்கள் கடைசியா என்று சொன்னால் அவர்கள் கூறிய அதாவது ஒரு குதர்க்கத்திலே ஒன்று, இந்த தவறான லாஜிக் என்று சொன்னால் குதர்க்கம், அந்த குதர்க்கத்திலே ஒன்று யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவு? நீங்கள் தூதர் என்று சொல்கிறீர்களே, தூதர் என்றால் அதுவும் அல்லாவிடத்திலிருந்து தூதர் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து, அது சாதாரண மனிதர்களுக்கு போய் கிடைக்குமா? அது அல்லாஹ்வுடைய தூதராயிருந்து நம்மை சீர்திருத்த திருத்த வர வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் தன்னிடத்தில் உள்ள விசேஷமான வானவர்களிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தானே அனுப்பணும். வானவர்கள் தானே உயர்ந்தவர்கள், மனிதர்கள் எல்லாம் அவங்களுடைய பிறப்பு எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுடைய வளர்ப்பு எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒருத்தரையா அல்லாஹ் தூதரா இருப்பா? சிந்திச்சு பாருங்கப்பா, உங்க லாஜிக்கு இது ஒத்து வருதா? எப்படி உங்க சிந்தனைக்கு இது ஒத்து வருதா? நம்மளோட நேத்து வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுகிட்டு வியாபாரம் செய்துகிட்டு தொழில் செய்துகிட்டு கடை தெருவுக்கு போய்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள பெற்றுக்கிட்டு இருந்த ஒரு மனிதனை போய் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்களே, இது எங்கேயாவது அறிவுல ஒத்து வருதா? எப்படி புரியுதா உங்களுக்கு? குர்ஆனில் பல இடங்களில் குறைஷிகளும் அதற்கு முந்தைய மக்களும் செய்த இந்த தவறான லாஜிக்கை அல்லாஹ் கடுமையாக விமர்சிக்கிறான். அவர்கள் என்ன சொன்னார்கள் காஃபிர்கள்? இவருப்பா மனிதரா இருந்துகிட்டு நம்மளை விட உயர்வாகணும், ஏதோ ஒரு வகையில கண்ணியத்தை சம்பாதிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த தூதுத்துவம் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். புரியுதுங்களா இல்லையா பேசுறது? அல்லாஹு தாலா உண்மையிலேயே நம்மளெல்லாம் திருத்தணும் நாடி இருந்தா வானவர்களை அல்லவா இறக்கி இருக்க வேண்டும்? இது அப்ப சரி கிடையாது. இதுவா வந்து சரியான ஒரு முறைபாடு சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை புரிவதற்கு? அல்லாஹு தாலா இதுக்கும் பதில் சொன்னான், ஏய் இந்த பூமியிலே வானவர்கள் நடமாடி கொண்டிருந்தால் வானவ தூதர்களை அனுப்பலாம், மனிதர்களை திருத்துவதற்கு மனிதர்களை தானே தூதராக அனுப்பணும். சரி, நீங்க கேட்கிற மாதிரியே நாம் ஒரு வானவரைத்தான் இறக்க வேண்டும் என்றால் அந்த வானவரையும் எப்படித்தான் இறக்கி இருப்போம்? மனிதருடைய உருவத்தில் தானே இறக்க முடியும். மனிதனிடத்தில் வேலை செய்யும் போது வானவர் வானவருடைய உருவத்திலே வந்தால் மனிதனிடத்தில் பணி செய்ய முடியாது. அப்ப இதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான பதிலை கொடுத்தான். அதாவது பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது இதுல இன்னும் கொஞ்சம் சில டீப்பான அது ஆழமான விவரம் இருக்கு என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடு என்னவென்றால், அக்ரிமு கரீம குல்லி கௌமின், ஒரு கூட்டத்தார் யாரை கண்ணியமாக மதிக்கிறார்களோ, யாரை தங்களில் சிறப்பித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்களும் சிறப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை நீங்களும் கண்ணியப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு அபூஜஹருடைய மகனார் இக்ரிமா இஸ்லாமை ஏற்று வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று அவரை வரவேற்கிறார்கள், எழுந்து சென்று அவரை வரவேற்று அழைத்து வருகிறார்கள். இதுபோன்று சமுதாயத்தில் அதாவது குரைஷிகளிலோ அல்லது அன்சாரிகளிலோ யார் தலைவராக கோத்திர தலைவர்களாக இருந்தார்களோ அவர்களிடத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோத்திரத்தின் பிரச்சனைகளை பற்றிய செய்திகளை பேசுவார்கள். மற்ற மக்களுக்கு சொல்வார்கள், உங்களுடைய தலைவரிடத்திலே உங்களது பிரச்சனைகளை சொல்லுங்கள், அவர் அந்த பிரச்சனையின் இடத்திலே வந்து பேசுவார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதாவது இந்த இடத்திலே ஒரு சமநிலையான ஒரு நிலைப்பாடு. எப்படி என்றால், மக்கள் யாரை தலைவராக மதிக்கிறார்களோ அவர்களை நாமும் மதிக்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் தெளிவாக இருக்கிறது. மார்க்கம் தெளிவான கட்டளை பிறப்பிக்கிறது. அவர்களை அவர்களுடைய கண்ணியத்தை பாழ்படுத்துவதோ, அவர்களை அதாவது கேவலப்படுத்துவதோ அனுமதிக்கப்பட்டதல்ல. பொது இடங்கள் என்று பொது சபைகள் என்று ஒன்று இருக்கிறது. பொதுவான சூழ்நிலைகள் என்று ஒன்று இருக்கிறது. உதாரணத்திற்கு மஸ்ஜிதிலே தொழ வருகிறோம். இந்த இடத்திலே சமுதாய தலைவர்களுக்காக வேண்டி என்று இந்த இடங்கள், அல்லது மஸ்ஜிதுக்கு அதிகமாக டொனேஷன் கொடுத்தவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு இந்த இடங்கள் என்று பிரிக்க முடியுமா? அல்லது இந்த இடங்களிலேயே ஒரு பெரிய காதி நீதிபதி அல்லது ஒரு பெரிய ஒரு அதாவது தகுதியிலே இருப்பவர் என்பவருக்காக ஒரு தனி இடங்களை நிர்ணயிக்க முடியுமா? முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை பொறுத்தவரை யார் முந்தி வருகிறார்களோ அவர்களுக்கு சபையில் முதலிடம், யார் பிந்தி வருகிறார்களோ அவர்களுக்கு சபையில் பிந்தி உள்ள இடம், அல்லது அவர்களுக்கு சபையில் முன்னால் சில வேலைகளோ பணிகளோ இருந்தாலே தவிர. இப்ப இது போன்ற பொதுவான சூழ்நிலைகளில் எல்லோருக்கும் பொதுவான மரியாதை, உதாரணத்திற்கு தொழுகை, மார்க்க கல்வி வகுப்புகள், ஏனைய சமுதாய பிரச்சார சபைகள், பொதுவான ஒரு மரியாதையை தான் இஸ்லாம் கொடுக்கிறது. அதற்கு பிறகு தகுதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வஸ்ஸாபிகுன அல்அவ்வலுன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ராவிலே நுஸ்ராவிலே முந்தியவர்கள் முதலாம் அவர்கள், உமர் அவர்களுடைய சபையிலே, அபுபக்கர் அவர்களுடைய சபையிலே பத்ர் சஹாபாக்களுக்கு முதலிடம், உஹத் சஹாபாக்களுக்கு அடுத்தது, அடுத்தது பையத்து ரிதுவான், அடுத்து நபியோடு பல போர்களிலே கலந்து கொண்டவர்கள். இது எதன் அடிப்படையிலே? மார்க்கத்திற்கு அவர்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையிலே. சபையை பொறுத்து அந்த சபை எதற்காக கூட்டப்படுகிறது. உதாரணத்திற்கு சில நேரங்களிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வி சார்ந்த சபையை கூட்டுவார்கள். அங்கே பார்த்தால் பக்கத்தில் இப்னு அப்பாஸ் உட்கார்ந்திருப்பார். இது மூத்த சில சஹாபாக்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது. நாம் எல்லாம் உமருக்கு தூரத்திலே உட்கார்ந்திருக்க இப்னு அப்பாஸ் போய் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இது உமருக்கு தெரியவும் வந்தது. அப்படியா, சரி, இதுக்கு ஒரு பரிச்சை வச்சு அவர்களுக்கு அதை செய்து காட்டி விடுவோம் என்று ஒரு நாள் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு, உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஏன் இது போன்ற சபைகளிலே இப்னு அப்பாஸை நான் அருகிலே உட்கார வைத்திருக்கிறேன் என்று, நான் உங்களுக்கு ஒரு உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று கூறி இதாஜா அனசுருல்லா என்ற சூராவை ஓதி இதற்கு என்ன பொருள் என்று சொன்னார்கள். பெரும்பாலான சபையில் அமர்ந்திருந்த சஹாபாக்கள் எல்லாம் இதில் என்ன சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வெற்றி வரும், மார்க்கத்தில் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து கேட்டார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் நீ என்ன சொல்கிறாய் இந்த சூராவிற்கு விளக்கம் என்று. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணி முடிவடைந்து விட்டது, அவர்கள் மரணமாக போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த சூராவிலே சொல்கிறான் என்று சொன்னார்கள். அப்பதான் சஹாபாக்களுக்கு புரிஞ்சிச்சு ஏன் இப்னு அப்பாஸ் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகிலே அமர வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த சபையை பொறுத்து, புரியுதுங்களா? அதாவது சில நேரங்களில் சொல்லக்கூடிய செய்திகள் வந்து அல்லது சட்டங்கள் வந்து அந்தந்த சபைகளையும் சூழ்நிலைகளையும் பொறுத்துதான். பெரும்பாலும் இஸ்லாத்துல சொல்லப்படக்கூடிய ஒழுக்கங்கள் வந்து அந்த சூழ்நிலைகள், நேரங்கள், சமயங்கள், சந்தர்ப்பங்களை பார்த்துதான் அது அப்ளை செய்யப்படும். புரியுதுங்களா? அதாவது வெறும் பணத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து எப்படி காபிர்களிடத்துல இருப்பதை போன்று அவர்களிடத்துல, உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போனவங்க, புரியுதா, நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி, நீங்க பெரிய பணக்காரரு, பெரிய டொனேஷன் எழுத போறீங்க அல்லது பெரிய டோக்கன் வாங்க போறீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு இந்தியால பிரபலமான ஒரு கோயில் இருக்கு, திருப்பதி கோயில்னு சொல்லிட்டு, அங்க எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க 5 லட்சம் ரூபா டோக்கன் எடுத்தீங்கன்னா நேரம் உடனே போயிடலாம். நீங்க எப்ப வந்தாலும் சரி, 5 ரூபா வரைக்கும் டோக்கன் இருக்கு, 5 ரூபாய்க்கு டோக்கன் எடுத்தீங்கன்னா 3 நாள் வெயிட் பண்ணணும், 50 ரூபா டோக்கன் எடுத்தீங்கன்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவர்களிடத்துல என்ன, பணத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் அவர்கள் யாரை கடவுள் தெய்வம் என்று நம்புகிறார்களோ எப்படி அந்த அதுக்கு பக்கத்தில் விடுவாங்கன்னு நீ ரொம்ப க்ளோஸா போனோம்னு சொன்னா அவ்வளவு டொனேஷன் எழுதினா போதும். எத்தனை கோடி நீங்க எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இதுக்கு அதை பத்தி ரொம்ப விரிவா பேசலாம். நம்ம அப்துல்லா ஃபிர்தௌஸ் இருக்காருல்ல, தாராளுதால நம்முடைய தாயில் ஒருத்தர், அல்ஹம்துல்லா. அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு காரணங்கள் ஒரு காரணம், ஆரம்பத்தில் இந்துவா இருக்கும் போது திருப்பதிக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போனா 12 மணி நேரம் கொண்டு போய் அடிச்சிட்டானு அந்த காலத்தில், இப்பெல்லாம் ரொம்ப நேரம், 12 மணி நேரம் கொண்டு போய் ரூம்ல அடிச்சிட்டானு. அப்போ ஒரு கூட்டம் பார்த்தா முன்னாடி வேகமா போய்கிட்டே இருக்குது. அப்ப அவர் அம்மாட்ட கேக்குறாரு, எம்மா நம்மள கொண்டாந்து இப்படி அடிச்சு போட்டானுவ? இன்னொரு கூட்டம் பார்த்தா வேகமா போய்கிட்டே இருக்குதம்மா, என்னமா காரணம் அப்படின்னு கேட்டேன். இல்ல, நம்ம எல்லாம் 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அவங்க எல்லாம் 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அதனால அவங்க எல்லாம் முன்னாடி போயிடுவாங்க, நம்மள அப்புறமா தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவரு கேட்டிருக்காரு, என்னமா சாமியை பார்க்க வந்திருக்கிறோம், இதுல நம்ம 50 ரூபா டிக்கெட் 500 ரூபா டிக்கெட் டே அதெல்லாம் நீ பேசாதடா, பிசாம்பர்றா அப்படிதான்டா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல அல்லாஹுத்தல அவருக்கு உள்ளத்துல ஒரு தெளிவை போட்டா, ஆஹா இது உண்மையான சாமியா இருக்குமேனா, இந்த 50 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபா டிக்கெட்டுக்கு அங்க மதிப்பு, உண்மையிலேயே முதல்ல யார் வந்தாங்களோ அவங்களுடைய அடிப்படையில தானே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சு. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறமா 1 by 1 மாறி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு ஹாஃபிதா, ஒரு ஆலிமா. அவருடைய கையால ஏறக்குறைய ஒரு 5000-10000 பேர் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய பணி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் அவருக்காண்டி துஆ செய்யுங்க. அப்துல்லா ஃபிர்தௌஸ் சொல்லிட்டு நெட்ல கூட சில பயன் இருக்கும், ரொம்ப சாதாரண மனிதர், ரொம்ப அப்பாவியா இருப்பாரு. ஒன்னா நல்ல மனுஷன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் சீட்டாருங்களா. அந்த மாதிரி இருக்குது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? தீனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுகையில் சரி தாண்டி கொண்டு வராதீர்கள் தடுக்கிறாங்களே, பிடர்களை தாண்டி கொண்டு வந்தால் அவருக்கு ஜும்மாவுடைய தொழுகையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம் என்ன, சபை எங்கு முடிகிறதோ அங்கே உட்கார்ந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கமே என்னமா எப்படி செய்யறாங்க விஐபி அப்ப சினிமாக்காரங்க செய்யற மாதிரிதான், முதல் சீட்ல உட்காந்து பாக்குறதா இருந்தா இவ்வளவு காசு, ரெண்டாவது சீட்ல உட்காந்து பாக்குறதா இருந்தா இவ்வளவு காசு அப்படித்தானே? இல்ல இல்ல அது வந்து இல்ல இல்ல இந்த பேப்பர்கள் பாக்குறோம்ல, இந்த சைத்தானுவ நிகழ்ச்சிகள் நடத்துறானு பாருங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. மாதிரி சீட்டுகளே பிரிக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம நடத்துற நிகழ்ச்சிகளையும் அதே போல குரான் அடிப்படையில் நடத்துற நிகழ்ச்சிகள்லயும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேர் தான் இருக்கும். சில இடங்கள்ல பாத்துருக்கிறோம் முன்னாடி ஒரு ரெண்டு ரோ மட்டும் சேரே டிஃபரெண்டா இருக்கும், சோஃபா மாதிரி ஒரு லக்ஸரி சேர் மாதிரி இருக்கும், அப்புறம் சாதாரண சேர் இருக்கும், அந்த மாதிரி கூட வித்தியாசப்படுத்து. முன்னாடி உள்ளவங்கள தள்ளி போங்கன்னு சொல்லணும், எல்லாமே எல்லா வகையிலயும் தர்பியத்து தேவை. முன்னாடி வர்றவங்களுக்கு தர்பியத்து தேவை, இடத்தை பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு அது இமாமுடைய பொறுப்பாகவும் இருக்குது. முன்னாடி வர்றவங்க உள்ளவங்கள சப்புகளை பூர்த்தி பண்ணுங்க, களைஞ்சு களைஞ்சு உட்காராதீங்கன்னு நம்ம சொல்லணும்.
பேசினா வந்து
அதே சமயத்துல வந்து இப்ப எஸ்பெஷலி பள்ளியில பொறுப்பாளர் செய்யறவங்க வந்து அவங்க வரவங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்றதோ இல்லை இடம் இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க வந்து பேச வேண்டிய நிலையில இருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இது இருக்குதா அப்படின்னு இருக்காங்க.
எனக்கு அந்த மாதிரி எஸ்கியூஸ் இருக்குதான்னு தெரியல, மூத்தவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். ஆனா எனக்கு இருக்கிறதா தெரியல. ஏன்னா ஒரு இஷாராவின் அடிப்படையில் வேண்டுமானால் நம்ம செய்யலாம். ஆனா அண்ட செக்யூரிட்டிகளை தவிர அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியின் அடிப்படையில் அமைந்த ஜாபை தவிர மற்ற ஜாபுகளுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரியல. இப்ப ஹரம் அவரு பயன் செஞ்சுட்டு இருக்கும்போது முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னா பயன் எங்க ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம். மக்கள் தான் முதல்ல எஜுகேட், மக்கள் எஜுகேட் ஆகணும். அதுக்கு முன்னாடி தர்த்தீப்புகள் ஜும்மாவுடைய ஒழுக்கங்கள் சின்ன பிள்ளையில இருந்து அந்த தர்த்தீப்பு கொடுக்கப்பட்டா
தெரியும்.
அதாவது மார்க்கெட்லதான் நமக்கு ஒரு பெரிய விசாலம் இருக்குது. எங்க நமக்கு ஒரு நெருக்கடி வருமோ அங்க ஒரு விசாலம் வந்துடும். சரியா? அப்ப அதாவது நிர்பந்தம் என்ற சூழ்நிலைகள் வரும்போது உள்ளங்களுடைய உள்ளங்களின் எண்ணங்களை எல்லாம் அறிந்தவனா இருக்கிறான். சரிங்களா? வேண்டும் என்றும் அதே போல விளையாட்டாகவும் இருந்தால் அது கண்டிப்பா அந்த ஜும்மாவுக்கு அங்க நன்மை கிடையாது. பொது சபையில அப்படி செய்யறத வந்து தவிர்க்கிறது நல்லது. அடுத்து 16வது செய்தி, இதுவும் ஒரு முக்கியமான செய்தி. இஸ்லாமிய மார்க்கம் எல்லோருக்கும் ஒரு அளவை நிர்ணயித்திருக்கிறது. இப்ப நபியை கண்ணியப்படுத்துவது என்றால் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவது என்றால் அதற்கும் அளவு இருக்கிறது. அடுத்து நல்லவர்கள் சாலிஹீன்களை கண்ணியப்படுத்துவது நேசிப்பது என்றால் அதற்கும் அளவு இருக்கிறது. இப்படி அனைத்திலும் அளவையும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு நிர்ணயித்திருக்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய பழக்கம். ஜாஹிலியாவுடைய பழக்கம் என்னவென்றால், ஒருவரை மதிக்க அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், ஒருவரை கண்ணியப்படுத்துவது என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அதற்கு அவர்கள் ஒரு அளவை வைக்க மாட்டார்கள், ஒரு எல்லையில் நிற்க மாட்டார்கள். அந்த எல்லையை மீறி 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 அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய, ரப்புக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளையும், ரப்புக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளையும், ரப்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளையும் அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இதற்கு மார்க்கத்திலே அல் உலு என்று சொல்லப்படும். ஆரம்பத்தில் சொன்னதற்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னது என்ன? நல்லவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வழிபாட்டை நேரடியாக செய்து இந்த நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது. இது தனி. இது என்ன? நல்லவர்களை மதிப்பதே, நல்லவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமைகளே அதில் அளவு மீறி விடுவது, அதில் அளவு கடந்து விடுவது. அநேகமாக பலமுறை நீங்கள் கேட்ட வசனமாகத்தான் இருக்கும் சூரா தௌபாவுடைய 30-32 வரை உள்ள வசனங்கள். وقالت اليهود عزير بن الله وقالت النصارى المسيح بن الله ذلك قولهم بأفواههم يضاهئون قول الذين كفروا من قبل قاتلهم الله أنى يؤفكون اتخذوا أحبارهم ورهبانهم أربابا من دون الله والمسيح ابن مريم وما أمروا إلا ليعبدوا إله واحدا لا إله إلا هو سبحانه عما يشركون. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகிறார்கள். இந்த வசனத்திலே சொல்லப்படுவது என்ன? யூதர்கள் உசைரை நேசித்து நேசித்து கடைசியில் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்து நேசித்து இறுதியில் அல்லாஹ்வுடைய மகன் என்று அவரை சொல்லிவிட்டார்கள். நேசத்தில் அளவு கடந்தார்களா? அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். பிறகு சொல்கிறார்கள், பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அடுத்து இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய துறவிகளை, தங்களுடைய பண்டிதர்களை, மார்க்க குருமார்களை ரப்பாக ஆக்கிக் கொண்டார்கள், கடவுளாக இறைவனாக ஆக்கிக் கொண்டார்கள். வல் மசீஹ பன மரியம், அதுபோன்று மரியமுடைய மகன் மசீஹையும் செய்து கொண்டார்கள். தங்களுடைய துறவிகளையும் தங்களுடைய மார்க்க அறிஞர்களையும் ரப்பாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்றைக்கு யாரோ இந்த சம்பவத்தை சொல்லும்போது கொஞ்சம் லேசா மாத்தி சொல்லிட்டாங்க. அப்போது அதி இப்னு ஹாத்தம் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். இவர் முந்தி கிறிஸ்தவராக இருந்தவர், அரபு இனத்தைச் சேர்ந்தவர், ஆனால் கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருந்தவர். அவங்க சம்பவத்தை சொல்லும்பொழுது கிறிஸ்தவரா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார்னு சொல்லிட்டாங்க, அது தப்பு. ஏற்கனவே கிறிஸ்தவரா இருந்தாங்க, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பெரிய சஹாபியானாங்க அவங்க, பல போர்களில் பின்னாடி கலந்துருக்கிறாங்க. பெரிய கல்வி ஞானம் அவர்களுக்கு இருந்துச்சு. குறிப்பா வேட்டை சம்பந்தமான மார்க்க, வேட்டையாடுவது சம்பந்தமான மார்க்க சட்டங்கள் எல்லாம் அதுல இவங்க ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா இவர் வேட்டையாடக்கூடியவரா இருந்தாரு. அது குறித்த விளக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல இவர் கேட்டு தொகுத்து வச்சிருந்தார். இவர் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சந்தேகம் அப்படிங்கிறார். நீங்க சொல்றீங்களே, நாங்க வந்து முந்தைய காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சரி கடவுளாக்கணும், அது சரி, எங்களுடைய துறவிகளை எல்லாம் கடவுளாக்கணும்னு அல்லாஹ் சொல்றானே, நாங்க அப்படி ஆக்கினது இல்லையே, துறவிகளையும் ஆளுங்களையும் நாங்க ரப்பு என்று சொன்னதில்லையே அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அப்படியா, சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த துறவிகள் ஆளுங்கள் மேல உள்ள முகப்பத்துல அவர்கள் ஒன்றை ஹலால் என்று சொன்னா அது அப்படியே நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா, அது உங்களுடைய தௌராத் இன்ஜிலில் ஹராமாக்கப்பட்டிருந்தாலும். ஆமா யார் சொல்ல செஞ்சந்தான். அடுத்து கேக்குறாங்க, அவர்கள் அல்லாஹ் அவனுடைய வேதங்களிலே ஹலால் என்று சொன்னதை ஹராமாக ஆக்கிய போது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? ஆமா யார் சொல்ல செஞ்சந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் நீங்கள் உங்கள் பாதிரிகளை கடவுளாக ஆக்கிக் கொண்டது. இப்ப இந்த பழக்கம், அதாவது தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிற மக்களிடத்திலும் பெரும்பாலும் காணப்படுவதை பார்க்கிறோம். ஷியாக்களிடத்திலே இந்த பழக்கம் அப்படியே ஜாஹிலியத்துடைய காலத்தில் இருந்ததை போன்றே இருக்கும். அவர்களை பொறுத்தவரை குர்ஆன் அல்லது ஹதீஸ் அல்லது முன்னோர்கள் சிறப்பிற்குரிய அறிஞர்களின், அதாவது அவங்களுடைய கருத்துப்படியே அவங்க யார் அறிஞர்களாக எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்ததுதான். அவர்களிடத்து ஆதாரம் என்னன்னு சொன்னா, இப்ப வாழ்கிற அறிஞர் அவங்க ஒருத்தங்களை இமாம் ஆயத்துல்லா என்றோ இமாம் என்றோ அல் மர்ஜு தீனி என்றோ வைப்பாங்க, அவர் தான் முதல்ல. குரான்ல ஹராமா இருந்தாலும் அவர் ஹலால்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. குரான்ல ஹலாலா இருந்தாலும் அதை ஹராம்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம ஏத்துக்கிறது அவர் வழியா தான் ஏத்துப்போம். அவர் சரி காண்டாதான் நம்ம சரி காணுவோம். அவர் தப்புனா தப்பு, எதை வேணாலும் அவர் சரி செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, தப்புன்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்ப இதே போல பழக்க வழக்கங்கள் இன்று இந்த தர்கா வழிபாடு செய்யக்கூடியவங்க, அல்லது இந்த தரீக்கா வழிபாடு செய்யக்கூடியவங்க, அல்லது வேற விதத்துல சில நேரங்கள்ல வந்து இந்த மதுஹபுகள்லயே ரொம்பவும் பிடிவாதமா வெறியா இருக்காங்கல்ல, அவர்களிடத்திலும் கூட இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஹராம் என்று ஒரு சாதாரண ஒரு ஆலிம் சொல்லிட்டாருன்னா, அது எதுக்கு ஹராமு, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்றெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் ஹலாலுக்கு அதுக்கு ஆதாரம் சொன்னாலும் சரி, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்கன்றாங்க. இப்ப இந்த மாதிரி அறிஞர்களை தங்களுடைய துறவிகளை, அதே போல துறவிகள் வந்துவிட்டா அதுக்கு என்ன உதாரணம் சொன்னா, இப்ப இந்த சமுதாயத்தில் இந்த பழக்கம் இருக்குது, நீங்க கவனிச்சிருந்தா உங்களுக்கு புரியும். அதாவது ஒருத்தரை பார்ப்பாங்க, ஒரு ஆளுமையோ அல்லது ஒரு நல்ல மனுஷரையோ, அவர் நல்ல சங்கையா, பெரிய தாடி, பெரிய ஜும்பா, அஞ்சு வேளை தொழுகிறாரு, ரொம்ப சங்கையா இருக்கிறாரு, பாக்குறாரு, நல்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறாரு சொன்னா, அவர் செய்யறதெல்லாம் மார்க்கமாக்கிடுவாங்க, அவர் பேசுறதெல்லாம் மார்க்கமாக்கிடுவாங்க. அவ்வளவு பெரிய ஆளு, அவர் தப்பு செஞ்சிருப்பாரா, அவர் கையால நாங்க நிறைய கராமத்தெல்லாம் பாத்துருக்கிறோம். அப்ப அவர் எப்படி அது அவர் செஞ்சது தப்பா இருக்குமா, அவர் செஞ்சது எப்படி வந்து முரண்பாடா இருக்கும்? அதாவது ஒரு மனிதனுடைய நல்ல தன்மையை வைத்து மார்க்கத்தை எடுப்பது இதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. நாம் மார்க்கத்தை எங்கிருந்து தான் எடுக்க வேண்டும்? குரானிலிருந்து சுன்னாவிலிருந்து, ஆதாரத்திலிருந்து தான் மார்க்கத்தை எடுக்க வேண்டுமே தவிர மனிதர்களிடமிருந்து மார்க்கத்தை எடுக்க முடியாது. அது ஒரே ஒரு மனிதர் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை சஹாபாக்களிடத்தில் கூட சஹாபாக்களுடைய சொல் தான் நமக்கு முதல் கட்ட, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கு பிறகு, சஹாபாக்கள் இப்படி செய்ய சொன்னார்கள், இப்படி கூறியிருக்கிறார்கள் என்றால் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு சஹாபி தனிப்பட்ட முறையில் செய்திருக்கிறார் என்றால் அந்த செயலை ஏனைய சஹாபாக்கள் அங்கீகரித்திருக்கும் போதுதான் அது ஆதாரமாக ஆகும். அந்த செயலில் ஏனைய சஹாபாக்கள் யாராவது விமர்சனம் செய்திருந்தாலோ அதை மறுத்திருந்தாலோ அதை ஆதாரமாக எடுக்கப்படாது, அது அந்த சஹாபியின் தனிப்பட்ட புரிதல் என்று விட்டுவிடப்படும். இப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் தெளிவா இருக்கும்போது சஹாபாக்களுடைய விஷயத்திலேயே மற்ற ஏனைய மனிதர்கள், அவங்க நல்லவங்களா இருக்கலாம், அவர்கள் இறை அடியார்களா இருக்கலாம், நெருக்கமானவங்களா இருக்கலாம், இதெல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள விஷயமே தவிர நாம் அவர்களை பின்பற்றுவதற்கு தகுதியான காரணமாக ஆகிவிடாது. சரியா? சரி, சைலண்ட் ப்ளீஸ். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. பெரும்பாலும் இப்போது நாம் படித்து வருவது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய கால மக்கள் சத்தியத்தை மறுப்பதற்கு என்னென்ன வழிகளை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள், உண்மையை நிராகரிப்பதற்கு எந்தெந்த தந்திரங்களை கையாண்டு கொண்டிருந்தார்கள் என்பது இதுவரை நாம் படித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது பழக்க வழக்கங்கள்ல அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் சத்தியத்தை எதிர்த்தாங்க, என்னென்ன காரணங்களை சொல்லியெல்லாம் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்தார்கள், அதை நியாயப்படுத்தினார்கள். ஏன்னா மனிதனுடைய பழக்கம் எப்படி என்றால், ஒரு செயலை அவன் செய்கிறான் என்றால் அதை அவன் நியாயம் காணாதவரை அதை செய்ய மாட்டான். கொலையாக இருந்தாலும் கூட, களவாக இருந்தாலும் கூட, அதை செய்பவன் தனக்கென்று முதலில் ஒரு நியாயத்தை கற்பிப்பான். அந்த நியாயத்தின் அடிப்படையில் அவன் அதை செய்வான், அவனுக்கு அது நியாயம். இப்லீஸ் அல்லாஹ்விற்கு மாறு செய்தான். யாருக்கு மாறு செய்தான்? ரப்புக்கு மாறு செய்தான். ரப்பிடத்திலே நேராக பேசியவன். அப்போது அல்லாஹ் கேட்டான் அவனிடத்திலே, இப்லீஸ் நீ சுஜூது செய்யாமல் இருப்பதற்கு உன்னை எது தடுக்கிறது, ஏன்பா செய்யல அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் போது அவன் அதுக்கு ஒரு நியாயத்தை சொன்னான். யா அல்லாஹ், என்ன நீ நெருப்பால படைத்திருக்கிறாய், அவரை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், அதாவது நான் உயர்ந்தவன் அவர் தாழ்ந்தவர், உயர்ந்த படைப்பு எப்படி தாழ்ந்த படைப்புக்கு போய் சிரம் பண்ணுகிறது, அது சரியில்லையே, நியாயம் இல்லையே என்று தனக்கு ஒரு நியாயத்தை கற்பித்து அல்லாஹ்விற்கு மாறுசிதான்மா உள்ளத்தில் உள்ள அந்த பெருமையையும் அகம்பாவத்தையும் அல்லாஹ் அறிந்திருந்தான், எனவே அவனை சபித்தான். இது போன்றுதான் அறியாமைக்கால ஜாஹிலியாவுடைய மக்கள் பலவிதமான, அதாவது தங்களுடைய கொள்கை முரண்பாடுகளுக்கும் அழிச்சாட்டியங்களுக்கும் அசத்தியங்களுக்கும் பல நியாயங்களை கற்பித்தார்கள். அந்த நியாயங்கள் ஒன்றுதான் என்னவென்றால், நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு புரியலையே, இது புரியற மாதிரி தெரியலையே, வேண்டுமென்றே சத்தியத்தை அது புரியவில்லையே, எங்களுடைய அறிவுக்கு விளங்கவில்லையே, நாங்கள் கற்று வைத்திருக்கிற கல்வி இதைவிட நல்ல கல்வி கற்று வைத்திருக்கிறோம், நல்ல தெரிந்து வைத்திருக்கிறோம் முந்தைய வேதங்களை எல்லாம், அப்படி இருக்க நீங்க சொல்றது அது ஒன்றும் அவ்வளவு சரியா தெரியலையே, அதாவது தன்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லையே, தன்னுடைய உள்ளம் அதை புரிந்து கொள்ளவில்லையே என்று கூறி அந்த சத்தியத்தை மறுப்பது. இப்ப என்ன செய்யணும் ஒரு நிலைப்பாடு, ரசூல் சொல்லிவிட்டால் முடிந்தது, அதுதான் ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஒருத்தர் சொல்லிவிட்டார் என்றால் அதுதான் ஆதாரம். நமக்கு அதே போல பின்னாடி வந்த கடைசியில வந்து நமக்கு காத்தமுன் நபியின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா அதுக்கு என்ன அர்த்தம் அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது எப்படி அமல்படுத்தினா எப்படி சாத்தியமா சாத்தியமாகாதா அல்லது அது எப்படி விளங்க மாட்டேங்குது என்றெல்லாம் நம்முடைய அறிவை டிபெண்டாக வைத்து, எப்படி நம்முடைய அறிவை துணையாக வைத்து அதுக்கு புரிஞ்சா ஏத்துப்போம், புரியலனா மறுத்துடுவோம் அல்லது ஒதுக்கி வைத்து விடுவோம் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. சரியா, யூதர்களிடத்திலே இந்த பழக்கம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நாங்க உங்களை விட நிறைய வேதங்களை படிச்சிருக்கிறோம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நீங்க சொல்றது அவ்வளவு சரியா எங்களுக்கு படலையே என்று அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனை நிராகரித்தார்கள், மறுத்தார்கள். அதே போல குரைஷிகளிடத்திலிருந்து அந்த பழக்கம் இருந்தது. அப்ப இந்த பழக்கங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். உங்களுக்கு கடமை என்னவென்றால் ஆதாரம், நபி சொல்கிறாரா, நபி கூறிவிட்டால் அதற்கு கட்டுப்படுங்கள் அவ்வளவுதான், அது உங்களுடைய அறிவுக்கு புரிகிறதா ஒத்து வருகிறதா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய, அதாவது என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அந்த கடமை அல்லது அந்த செயல் முரண்பாடான செயல், அது கூடாது. சரி, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு செய்தியை நம்ம கவனிக்கணும். சூரா ஃபுர்கான்ல எத்தனாவது ஆயத்துன்னு சொல்றேன், ஹலோ எதுக்குடா என்னடா சொல்ற சீக்கிரமா சொல்லு, பாட்டு நடத்திட்டு இருக்கேன். எங்க இருந்து ஹலோன்னு சத்தம் வருது ரொம்ப நேரமா வந்து வந்து கட்டாவது இந்த அசைகிறன்ல இந்த டேபிள்ல அழுத்தி ஆன் ஆயிடுது. நானும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கேன், யாரு போன தெரியலையே, சுத்தி சுத்தி ஆன் ஆயிடுது, எங்க இருந்தோ சத்தம் வருது ஹலோ ஹலோ சொல்லி. சூரா அல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தினுடைய 73வது வசனம், அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன இஸா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மன் வஉம்யானா. மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்கள் இறைவனின் வசனங்களை கொண்டு அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால், அறிவுரை கூறப்பட்டால், அந்த வசனங்களுக்கு முன்னால் செவிடர்களாக குருடர்களாக விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதனுடைய சரியான அர்த்தம் என்ன, செவிடனுக்கு முன்னால் குருடனுக்கு முன்னால், இப்ப குருடனுக்கு முன்னால் ஒன்றை செய்து காட்டப்பட்டால் அவனால் புரிந்து கொள்ள முடியுமா, முடியாது. செவிடனுக்கு முன்னால் ஒரு விஷயம் படிக்கப்பட்டால் அதை அவனால் புரிந்து கொள்ள முடியுமா, முடியாது. மூமின்கள் இப்படி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டாலோ, உண்மை அவர்களுக்கு முன்னால் தெரிந்தாலோ, உடனே அதை பார்த்து படிப்பினை பெறுவார்கள், அதை கேட்டு உணர்வு பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல விரும்புகிறான். இதற்கு இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம் என்ற போலி வாதங்கள் செய்யக்கூடிய பலருடைய, அதாவது விரிவாக்கம் இந்த சூராவுக்கு இந்த வசனத்திற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பாருங்க, அல்லாவே சொன்னா கூட அதை குட்டுத்தனமா ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான், அதையே ஆராய்ஞ்சு செஞ்சு பார்த்து அறிவுக்கு உட்பட்டாதான் நம்ம ஏத்துக்கணுங்கிறான். எப்படி அல்லாவே சொன்னாலும் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அதை நம்ம பார்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் பார்க்கணும், எப்படி அதுக்கு வந்து கருத்து இருக்கணும்னு பார்க்கணும். அப்படிலாம் பார்த்துட்டு தான் நம்ம சிந்திச்சு பார்த்துட்டு தான், அதாவது அவங்க உங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா அதை நம்ம பின்பற்றணுமே தவிர, அல்லாஹ் ஒன்ன சொல்லிட்டானு அப்படியே செஞ்சிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது அப்ப நபி சொன்னா ரப்பில் ஆலமீன். இது மிக மோசமான நிலைப்பாடு, குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடக்கூடிய நிலைப்பாடு. அல்லாஹ் பாதுகாப்பான
கற்றுக்கொண்டு
அவர்களுக்கு அதை கொண்டு பலன் அளிக்க முடியுமா? நிச்சயமா பலன் அளிக்கணும்.
என்ன
சரியா எனக்கு உங்களுடைய நோக்கத்தை புரிய முடியல. திரும்ப பேசுவோம். சரியா ஜி, அப்ப எதுக்கு சொல்ல வந்தோம் இத
அப்படின்னு? ஒருத்தர் அவர் இஷ்டத்துக்கு தவறா புரிஞ்சுக்கிறாரு,
மார்க்க அறிஞர்கள் அதுக்கு விளக்க சொல்றாங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது. இல்ல, ஒவ்வொருத்தவங்களும் சிந்திச்சு எடுத்துக்கிறதுன்னு சொன்னா இப்படிதான் கடைசியில முடிவடைஞ்சு போயிடும். எனக்கு இப்படி விளங்குனுச்சு அதனால இதான் மார்க்கம், எனக்கு இப்படி விளங்குனுச்சாதான் மார்க்கம். அப்ப மக்கள் தொகை எத்தனையோ அத்தனை மார்க்கம் ஆகி போயிடும். அதாவது வசனங்களை சிந்தியுங்கள், அதை ஆராய்ச்சி செய்யுங்கள், அதிலிருந்து கல்வியை பெறுங்கள், இது வேற விஷயம். புரியுதுங்களா? அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எத்தனையோ நன்மைகளும் எத்தனையோ ஆழ்ந்த கருத்துகளும் எத்தனையோ நுட்பங்களும் தத்துவங்களும் இருக்கு. இது என்னன்னு சொன்னா, ஒரு சத்தியம் சொல்லப்பட அதற்கு நேர் முரணானதை சிந்திப்பது. புரியுதுங்களா? அதில் கோணல் காணுவது, இது காபிர்கள் முஷ்ரிக்குகளுடைய போக்கு. நேரிய இறையச்சித்தும் சிந்தனைகளை கொண்டு சிந்திச்சால் நிச்சயமா நல்ல வழிதான் கிடைக்கும் குரானை கொண்டு. ஏன்னா குரானை நேர் வழிக்குத்தான் நல்லா அனுப்புறான். நீங்க கோணல் புத்தியை கொண்டு சிந்திக்கும் போது கோணலான வழியை அது காட்டுகிறது. அல்லாஹ் இந்த குரானை கொண்டு பலரை நாம் வழிகெடுப்போம், பலரை நாம் நேர்வழி காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். யார் நேர்வழியை அடைய வேண்டும் என்று இதை தொடுகிறார்களோ அவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். யார் இதில் வழிகேட்டை தேடுகிறார்களோ அவர்களுக்கு இது வழிகெடுத்தும். தடுமாற்றம் அவர்களுக்கு இருக்க, தடுமாற மாட்டார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டா அப்படியே அதை தெளிவாக அங்கீகரித்துக் கொள்வார்கள், தெளிவு பெறுவார்கள். இன்ஷால்லா தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இன்றைக்கு பெரும்பாலான நம் சகோதரர்களை பிடித்திருக்கின்ற நோய்களிலே ஒன்று. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட இது ரொம்ப ஆழமா ரொம்ப விரிவா பேசுறாங்க. இது 18வது செய்தி. தங்கள் கோஷ்டி, தங்கள் என தாங்கள், அதாவது தங்களை சேர்ந்தவர்கள், தான் எந்த பார்ட்டியை சேர்ந்திருக்கிறோமோ அந்த பார்ட்டி சொன்னாதான் கேட்பாங்க. அந்த பார்ட்டி எதை சொன்னாலும் கேட்பாங்க. அடுத்த பார்ட்டி சத்தியத்தை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. தான் பார்ட்டி பொய்ய சொன்னாலும் அசத்தியத்தை சொன்னாலும் அதை சரி காணுவாங்க. புரியுதுங்களா? அதாவது இஸ்லாமை தாயிஃபியாவாக, இனமாக, அதாவது வகுப்புவாதமாக, கோஷ்டிவாதமாக ஆக்கி விடுவது. இப்ப உதாரணத்திற்கு, இவர் பயன் செஞ்சா நாங்க போவோம், இவர் பயன் செஞ்சா நாங்க போக மாட்டோம், இவர் சொன்னா நாங்க ஏத்துப்போம், இவர் சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆதாரம் இருக்கா? அவர் இவர் பேசினாலும் சரி, அவர் பேசினாலும் சரி, ஆதாரம் இருக்கா? சத்தியம் இருக்கா? குரான்ல இருந்து பேசுறாரா? ஆதாரத்திலிருந்து பேசுறாரா? சரியான விளக்கங்கள் இருந்து எடுத்து சொல்றாரா? அதெல்லாம் பாக்குறது கிடையாது. முடிஞ்சு போச்சு சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, என்னமா இந்த பழக்கம் பெரும்பாலும் யூதர்களிடத்தில் இருந்ததை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் பக்ராவுடைய 91வது வசனம். நபியே, அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு இறக்கப்பட்டதுதான் நாங்க ஏத்துப்போம், மத்தத நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்னப்பா உங்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்து இஞ்சிலையும் இறக்கணும்னு அல்லாதானே, குரானும் இறக்கணும்னு அல்லாதானே, இருந்தாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எப்படி அப்ப இந்த மாதிரியான ஒரு வகுப்புவாதமாக சத்தியத்தை ஆக்குவதை அல்லாஹ் தடை செய்கிறான். இது யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? யார் பேசினாலும் சரி ஆதாரத்தோடு பேசுகிறாரா, சத்தியத்தை சொல்கிறாரா, குரான் ஹதீஸில் இருந்து அவர் ஆதாரத்தை கொடுக்கின்றாரா, எது மார்க்கத்தில் ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டதோ அதிலிருந்து அவர் சரியான ஆதாரத்தை தெளிவாக சொல்கிறாரா, இருந்தா சரி இல்லைன்னா தப்பு, யாராக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு முஸ்லீம் அதுக்காக உறுதுல சொல்றதா இருந்தா ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, தரஃப்தாரின்னு சொல்லுவாங்க. அதாவது என் கட்சிக்காரர் பேசுறாரு அதனால அவர் பேசுறதெல்லாம் சரிதான், அவர் வந்து எதிராளி அதனால அவர் பேசுறதெல்லாம் தப்பு என்று தன்னுடைய கட்சியை அல்லது கூட்டத்தை ஜமாத்தை அடிப்படையாக வைத்து சத்தியத்தை பார்க்க மாட்டார். சத்தியத்தை சத்தியத்தின் கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாரே தவிர அதற்கு வேறு கண்ணாடி கொண்டு பார்க்க மாட்டார். புரியுதா? ஓகே. 19வது செய்தி, அறியாமைக்கான மக்களிடத்தில் இருந்த பழக்கங்களில் ஒன்று, அது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் இறக்கிய வேதங்களை விட்டு விடுவார்கள். தங்களுடைய மதங்களில் உள்ள துறவிகள் அல்லது குருமார்கள் அல்லது இந்த குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்கின்ற சித்து விளையாட்டுக்காரர்கள் சூனியக்காரர்கள் இவர்கள் எந்த விஷயங்களை புரட்டி பிரட்டி எழுதி வைத்திருந்தார்களோ அதை படிப்பதிலே ஆர்வம் காட்டுவார்கள். புரிகிறதா? சூரா அல் பக்ராவுடைய 101 103 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் இதை குறிப்பிட்டு சொல்கின்றான். அப்போ இப்ப இந்த உம்மத்தில் இந்த பழக்கம் எப்படி இருந்தது என்றால் இப்போதும் இருக்கிறது. என்னன்னு சொன்னா இந்த சூஃபிசம் என்ற ஒரு அமைப்பு, ஒரு அமைப்புனா அவங்க தனி ஒரு குரூப் அல்ல, உலகளாவிய அளவில் அவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு பேர்ல இருப்பாங்க. இப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் குரான் எடுத்து படிங்கன்னு சொன்னா இல்லங்க, அதுலாம் அந்த அளவுக்கு கல்புல தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஹதீஸ படிங்க, அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் போய் உள்ளத்துல ஊடுருவாது. அப்ப எதுதாங்க உள்ளத்துல ஊடுருவோம்னு சொன்னா கவ்வாலி ஊடுருவோம். இவர்களுடைய கதை கதை புக்கு இவங்களுடைய கதைகளும் அந்த அந்த சூஃபி அப்படி செஞ்சாரு, அந்த காட்டுக்கு போனாரு, இத்தனை வருஷம் சாப்பிடாம இருந்தாரு, அத்தனை வருஷம் தலைக்கிளை பாதித்து பண்ணாரு, இத்தனை வருஷம் அது செஞ்சாரு, இந்த மாதிரியான கதைகளும் அதே போல அவங்க வந்து இந்த இசையோட சேர்த்து பாடுவாங்க, அந்த மாதிரி பாடுகள். இதை கேட்டாதான் ஆன்மீக பரவசம் ஏற்படும், இதை கேட்டாதான் ஒரு ஆன்மீக உச்சநிலை ஏற்படும். இது இந்த நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இந்தியால இவ்வளவு பெரிய புரட்சிக்கு பின்னாடி கூட இன்னும் ஒரு பெரிய கூட்டம் இதை நம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க குரான் ஓத மாட்டாங்க, ஹதீஸ்களை படிக்க மாட்டாங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய சபை இருக்குது, மாலை நேரங்கள்ல ஆடல் பாடல் கவாலிகளை கொண்டு நிரப்பமா இருக்கும், அதுல உட்கார்ந்துகிட்டு திடீர்னு ஜதுபு வந்துருச்சுன்னு குதி குதின்னு குதிப்பாங்க, என்ன ஆடுவாங்க, தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பேயாட்டம் மாதிரி ஆடுவாங்க. இதெல்லாம் என்ன அவர்களுடைய நம்பிக்கையில, இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு அப்படியே நாங்க ஆகாயத்துல என்ன பரவசத்துல இருக்கிறோம் சொல்லிட்டு, இதெல்லாம் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய செயல், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய செயல். ஒரு முஸ்லீமுடைய உண்மையான இறை நம்பிக்கை எங்கிருந்து பிறக்கும்? குர்ஆன் இருந்து பிறக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் ஓதப்படும் போது உள்ளங்கள் நடுங்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ர்களை செய்யும் போது உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எப்படி தர்பியத்து கொடுத்தாங்க? குர்ஆனுடைய வசனங்களை ஓதி கொடுத்தாங்க, தங்களுடைய ஹதீஸுகளை கூறி கொடுத்தார்கள். சஹாபாக்கள் ஈமானுடைய அந்த உயர்ந்த தரத்தை எட்டினார்களே, எதை கொண்டு எட்டினார்கள்? குரானை கொண்டு எட்டினார்கள், ஹதீஸை கொண்டு எட்டினார்கள். ஆகவே அவற்றை புறக்கணித்து விட்டு இது போன்ற கவிதைகள், இது போன்ற கதைகள், இவற்றை படிப்பது கொண்டுதான் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்புவது இருக்கிறதே, இதுவும் ஜாஹிலியாவுடைய செயல்களில் பண்பாடுகளில் ஒன்று. புரியுதா? கேட்கணுமா? இல்ல வாங்க. முடிச்சுக்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 20வது செய்தி, இப்ப உங்களுக்கு தெரியாத சந்தேகம் வந்துடக்கூடாது. என்னடா நம்ம கேட்கும் போது கடைசியா கேட்டு போக்குறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன ஓரளவுக்கு நீங்க மார்க்கத்து தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால உங்கள்ட்ட எப்படியா இங்கேயும் நிறைய இருக்கு. நீங்களும் என்னடா நம்ம சந்தேகத்தை புறக்கணிக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. சில நேரம் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்களா, சில புதுசா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நம்ம அந்த அடிப்படையில். இப்ப 20வது செய்தி, இதுவும் ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய செய்தி என்ன, சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது அதற்கு மாற்றமாக இருக்கும். இது எல்லாரிடத்திலையும் காணப்படுகிற ஒரு பெரும்பாலான ஒரு நோய் என்றோ அல்லது ஒரு தவறான நிலைப்பாடு என்றோ சொல்லலாம். யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள். நாங்கள் இப்ராஹிமுடைய வழியில் இருக்கிறோம். அதே போல கிறிஸ்துவர்களும், சரி இப்ராஹிம் நபியுடைய வழி இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருக்கும்னு சொல்றீங்களப்பா, அப்புறம் எங்கிருந்துப்பா மூசாவை கடவுளாக்குனீங்க, உசைர அல்லாவுடைய குழந்தையாக்குனீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாவுடைய குழந்தையாக்குனீங்க, அல்லது மூணு கடவுள்னு சொன்னீங்கன்னு கேட்டா அது வேற. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம்னு சொன்னா இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இது எங்க இருக்கு? இப்ராஹிம் நபி சொன்னது ஒரே ஒரு இறை கோட்பாட்டை தானே அவர்கள் போதித்தார்கள், சரியா? அதே போல இன்றைய கால முஸ்லிம்களிடத்துல அதாவது இருக்கிற நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, மார்க்கத்துடைய ஆதாரம் இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த மார்க்கம். இஸ்லாம் என்பதன் அடிப்படை என்ன? குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்வார்கள். அதுக்கப்புறமா நீங்க யார் பின்னாடி போறீங்க, நீங்க யாரை பின்பற்றுறீங்க, உங்களுடைய தொழுகை எதன் அடிப்படையில் இருக்கு, நோன்பு எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அடுத்தது இப்போ வாங்க. இப்ப குர்ஆன் ஹதீஸின் அடிப்படை தான் என்று சொன்ன மக்கள், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை தான் என்று சொன்ன மக்கள் இப்ப அவங்களிடத்துல பேச போனா இது சரிதான், அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார்னு பாக்கணும்ல. ஒரு சகோதரிடத்துல, ஒரு சகோதரர்னா ஒரு அது ஒரு குழு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பேசப்படுது, அதாவது குர்ஆன் ஹதீஸ் தான் என்று ரொம்ப தீவிரமா பேசப்படுறவங்கள்ட்ட ஒரு பேசப்படுது, இந்தமா நீங்க ரொம்ப இவ்வளவு பேசுறீங்களே, சுபூ தொழுகி யாரையும் உங்களை பார்க்க முடியலையே, இந்த மாதிரி ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்கல்ல முனாஃபிக்குகளுக்கு தான் சுபூ தொழுகை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அதே போல ரசூல் சல்லா அலிஸ்லம் வந்து இந்த சுபூ அசர் தொழுதவங்க வந்து நிச்சயமா ஜமாத்தோட தொழுதவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு இருக்குது, இப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணுமா இல்லையா, அப்படி இருக்குது ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹதீஸ் அப்படி இருக்குதா நம்ம இதுக்கு அண்ணன் என்ன விளக்கம் சொன்னாருன்னு பாக்கணுமே, என்ன அண்ணன் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பாக்கணுமே. ஏன்னா தலைவர் எப்படி அப்படி அந்த வழியில தானே மக்கள் இருக்க போறாங்க. நான் குறிப்பிட்டு இருக்குன்னு சொல்லல, அதாவது நிலைப்பாடு சொல்றேன். முதல்ல குர்ஆன் ஹதீஸ் சொன்னாங்க, ஆனா புறன்பாடு என்ன? குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது யார் குர்ஆன் ஹதீஸ்? தங்களுடைய தலைவர் சொல்றதுதான் குர்ஆன் ஹதீஸ். புகாரியில இருந்தாலும் சரி முஸ்லீம்ல இருந்தாலும் அது குர்ஆன் ஹதீஸ் ஆகாது, அது தன்னுடைய தலைவரின் வாயால் வெளிப்பட வேண்டும் அப்ப ஏத்துப்போம், தன்னுடைய தலைவரின் செயல் வழியால வெளிப்பட வேண்டும் அப்ப ஏத்துப்போம், இல்லைன்னா மாட்டோம். அப்போதான் சொல்றது ஒண்ணு, இன்திசாப் அதாவது தங்களை இணைத்துக் கொள்வது ஒன்று, ஆனா செயல்பாடு காட்டும் போது வேறுபட்டு போய்டும், நல்லா பாதுகாக்கணும். இந்த நிலைப்பாடு நமக்கு இருக்கக்கூடாது. 21வது தன்மை, எல்லாத்தையும் தெரிஞ்சிடும், எல்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்சதுக்கு பிறகு ஆஹா இப்படி தெரிஞ்சிருச்சு, ஆதாரம் இப்படி வந்துருச்சு, என்ன செய்யறது? உடனே அதை வளைக்க பாக்கிறேன். எப்படி அப்படியே ஸ்டேரிங் இந்த எமர்ஜென்சி கட்டத்தில் அப்படியே திருப்புற மாதிரி அந்த அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த எண்ணத்தில் அவங்க சொன்னதில்ல, இந்த அடிப்படையில் அவங்க அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்கு இந்த கருத்தா இருக்காது, புரியுதா என்று ஆதாரம் தெளிவானதற்கு பிறகு அதை மாற்ற திருத்த முயற்சிப்பது. இது உங்களுக்கு தெரியும் யூதர்களிடத்துல கிறிஸ்தவர்களிடத்துல எந்த அளவு இருந்தது என்று. சரிங்களா? அடுத்து 22வது குணம், குறிப்பாக மார்க்க அறிஞர்களிடத்தில் இருந்த, அதாவது யூத கிறிஸ்துவ மார்க்க அறிஞர்களிடத்தில் இருந்த பண்பாடு, முஸ்லீம் அறிஞர்களிடத்தில் இந்த குணம் வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாலான இடங்களிலே இந்த தவறை கடுமையாக கண்டிக்கின்றான். யூத கிறிஸ்துவர்களுடைய பாதிரிகள் என்ன செய்வார்கள் என்றால், வேதங்களிலேயே கை வைத்து விட்டார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான் குர்ஆனையும், அதே போல ஹதீஸுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் அதற்குரிய அறிஞர்களை அனுப்பி அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்னா அதுலேயும் ஆரம்பத்தில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். இப்ப ரெண்டும் பாதுகாக்கப்பட்டதுக்கு பிறகு இப்ப வேற வழி இல்லை, அடுத்து சொந்தமா புத்தகம் எழுதுறதை தவிர, எழுதி அதுக்கு ஏதாவது ஒரு ஆயத்தை போட்டுட்டு அதுக்கு அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை எழுதி மக்களை ஏமாற்றுவதை தவிர அல்லாஹ் பாதுகாக்கணும். யூத கிறிஸ்துவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வேதத்திலேயே கை வைத்து விட்டார்கள். செய்யக்கூடாது என்று இருக்கிற இடங்களை செய்ய வேண்டும் என்று எழுதினார்கள், செய்ய வேண்டும் என்று இருக்கிற இடங்களை செய்யக்கூடாது என்று எழுதினார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மாற்றினார்கள். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய வசனங்களையும் அவர்கள் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அத்தாட்சிகளையும் பெரும்பாலும் யூத கிறிஸ்தவர்கள் மாற்ற முயற்சித்தார்கள். அதாவது வேத புத்தகங்களை மார்க்கத்தின் அடிப்படை ஆதாரங்களை மாற்ற முயற்சிப்பது, இது யூத கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம். இவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கடுமையாக கண்டிக்கின்றான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, லா ஹவ்ல வ லா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம், ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, காலத்தோட இது எப்படி சம்பந்தப்படுதுன்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கா இல்லையா? அல்லாஹ் கொடுத்ததை தவிர வேறு அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை, சரியா? இப்ப சரிங்களா, சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 188வது வசனம், அதே போல சூரா ஹூத் 11வது அத்தியாயத்தின் 31வது வசனம், இந்த சூரத்துல் ஆராஃப் 7:188 அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கூறுகிறான், என்னமா 7:188 நபிக்கு அல்லாஹ் சொல்வதை பாருங்க, அதாவது எப்படியெல்லாம் தங்களுடைய வழிகேட்டுக்கு திருப்புகிறார்கள் என ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த வசனத்தை எழுதிக்கங்க, 6:50 இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்ல சொன்னது, சரியா? அதே போல சூரா அன்னாம் 6:50 அதே போல, சரி இது முடிச்சுப்போம். நபிக்கு அல்லாஹ் கூறுகிறார், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நல்ல கவனமா கேளுங்க, குல் லா அகூலு லக்கும், குல் என்ன பொருள், சொல்வீராக, லா அகூலு நான் கூற மாட்டேன், லக்கும் உங்களுக்கு, ஐந்தி என்னிடம், ஹசாயினுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் இருக்கின்றன, நான் உங்களுக்கு கூற மாட்டேன், என்னிடம் அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று. அப்ப நபிட்ட அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் இல்ல, சரியா, இதை மக்களுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல சொல்றான். அப்புறமா அதற்கு பிறகு வலா ஆலமுல் கைப், மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்றும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பத்தி. வலா அகூலுக்கும் இன்னி மலக்குன், நான் மலக் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அது அப்படியே தெளிவா வந்துடும். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் என்னிடம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், வலா ஆலமுல் கைப், நான் கைபை அறிய மாட்டேன் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இது யார் சீரா அர்த்தம்? அவங்க சீரா அர்த்தம் யாரு? அந்த சூஃபிச தரிக்கா வழிபாடுல இருக்கிறாங்கல்ல, நபிக்கு மறைவானது தெரியும் என்பதை நாங்கள் குரானை கொண்டே நிரூபிக்கிறோம். பாருங்க, இந்த பாருங்க, மறைவானது உங்களுக்கு தெரியாதுன்னு நபியே நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்ப உங்களுக்கு மறைவானது தெரியும். அப்ப வசனம் இறக்கப்பட்ட நோக்கத்திலிருந்தே வசனத்தை மாற்றி விடுவது. டிரான்ஸ்லேஷன்ல அதாவது அத்துஃபுன்னு சொல்லுவாங்க. இத இந்த வலா ஆலமுல் கைப் என்ற சென்டென்ஸ் இருக்குது, இது தனி சென்டென்ஸ். இதுக்கு பேர் அரபியில ஜும்லா முஸ்தானிஃபான்னு சொல்லுவாங்க. இதை என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு போய் அத்துஃப் பண்ணிடுவாங்க. எங்க அத்துஃப் பண்ணுவாங்க? அந்த இந்தி ஹசாயினுல்லால. அப்ப வாசகம் எப்படி வரும்? குல் லா குல் லக்கும் லா ஆலமுல் கைப். இப்ப போர்ட்ல எழுதி போட்டா உங்களுக்கு தெரியும். இந்த வலாஹாலமுல் கைப் என்பதை தனி சென்டென்ஸா விளங்கணும். நான் மறைவானதை அறிய மாட்டேன். இதை கொண்டு போய் குள்ளுக்கு பக்கத்துல லா கூடுல போய் அக்சஸ் பண்ணணும். சரி, எழுதி காட்டிடுவோம். என்ன சார்?
உங்களுக்கு என்னிடம் ஹதாயினுல்ல அல்லாஹ்வின் பொக்கிஷம் இருக்கிறது என்று. இந்த சென்டென்ஸ் முடிஞ்சா இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்பர் போடுங்க, 1 2 இதனுடைய கண்டினியூட்டி. இது 3வது. இப்ப இந்த வசனத்தை கொண்டு போய் இங்க வைக்கணும். இது ஒண்ணு முடிஞ்சிருச்சுல, அடுத்து குல் நபியே நீங்கள் மேலும் சொல்லுங்கள், மறைவானதை நான் அறிய மாட்டேன். அர்த்தம் சரியா வந்துருச்சா? கொஞ்சமா இல்லையா? இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இத கொண்டு போய் இங்க வைக்காம இத கொண்டு போய் இங்க வைப்பாங்க. குல் லா குல்லுக்கும் லா ஆலமுல் கைப், நான் மறைவானதை அறிய மாட்டேன் என்று நான் உங்களுக்கு கூற மாட்டேன் என நபியே சொல்லுங்கள். அப்ப என்னாச்சு? 2 வந்தா எஸ்டாச்சு. அப்ப எனக்கு மறைவானது தெரியும். நல்லா
பாதுகாப்பு.
சொல்லுங்கள். இன்னமா சேர்த்து ஒரு வார்த்தை, நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக செய்தி எல்லாம் அன நான். இன்னமான நிச்சயமாக நான் எல்லாம் பஷருன் மனிதன் மிசுருக்கும் உங்களை போன்று. சரியா, இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது, இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த தரிகாவாதிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல எழுதப்பட்டது தப்பு, இப்படி எழுதப்பட்டாலும் நீங்க புரியுற மாதிரி இதை புரியக்கூடாது, நீங்க வழங்குற மாதிரி வழங்கக்கூடாது. என்னன்னு சொன்னா விஷயத்துக்கு புரியும். இப்ப இன்னமா இது ஒரே வார்த்தை, இது அரபி இலக்கணப்படி கலிமத்துல் ஹசர், இதுக்கு பேரு கலிமத்துல் ஹசர்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க விளங்கின கலிமத்துல் ஹசர் கிடையாது, இது இது வந்து இவங்க இன்ன தனி மா தனி. அப்ப என்ன அர்த்தம்னா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன நிச்சயமாக மாண பஷரும் மிசுலுக்கும், நான் உங்களை போன்று மனிதன் இல்லை, மானா இல்லை, நான் மனுஷன் கிடையாது. முடிஞ்சு. அதே போல நிறைய இருக்குது உதாரணம். சஹி முஸ்லீம்ல ஹதீஸ் வருது, அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேக்குறாங்க, அல்லாஹ்வை நீங்க பாத்தீங்களா சொல்லி. அப்ப அங்க என்ன எழுதுறாங்க, ஹதீஸ்ல வருது, நூறுன் அன்னா அராஹு, நூறுன் அவன் ஒளியாயிட்டு நான் எப்படி அவனை பார்க்க முடியும், அன்னா அராஹு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை மிஅராஜ்ல பார்க்கல. சரியா, பெரும்பாலான சஹாபது அதிகமாக எல்லா சஹாபாக்களுடைய கருத்து இதுதான். இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சொல்றது மட்டுமல்ல, அல்லாஹ்வை பார்த்துட்டு கடைசியில இரண்டரில் இரண்டில் ஒன்றாக கலந்து விட்டார்கள் அல்லவா அவங்களுடைய கொள்கை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட மிக்ஸ் ஆயிட்டாங்களா, மெர்ஜ் ஆயிட்டாங்களா என்ன, அதாவது இன்னொரு இன்னும் கொஞ்சம் டீப்பா அவங்கள போனா அல்லாஹ் தான் வந்தா போய் திரும்ப அல்லாஹ் அங்க சேர்ந்துட்டான், அல்லாஹ் பாதுகாக்க. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த அன்னா அராஹு என்பத எழுதும்போது பார்த்தீர்கள் என்றால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மார்க்க அறிஞர்கள் ஹல்லாஜ் இப்னு யூசுப், அதே போல இப்னு அரபி, இவர்களை எல்லாம் காஃபிர் முர்த்தத் என்று சொன்னாங்க. இப்ப ஹல்லாஜ் இப்னு யூசுஃபை இராக்கில் வாழ்ந்த அறிஞர்கள் காதிகள் நீதிபதிகள் முர்த்ததாகி விட்டார் என்று சொல்லி அவரை கொல்ல சொன்னாங்க, கொலை செய்யப்பட்டார். என்ன சொன்னார் அவரு, நான் தான் ஹக் என்று சொன்னார் மன்சூர் ஹல்லாஜ், நான் தான் அனல் ஹக், நான் தான் அல்லாஹ் என்று சொன்னார். ஆனா இந்த கருத்தை பின்னால் வந்த சூஃபிகள் எல்லாரும், இதுல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட அப்படியே கொஞ்சம் அப்படியே லேசா இத வந்து என்ன சொல்றது, இத பத்தி அப்படியே இப்படி அப்படியே சொல்லிட்டு அப்படியே போறாரு. அந்த அளவுக்கு சில இந்த சூஃபி கொள்கையில போனதுக்கு பிறகு தடுமாற்றம், இது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள விஷயம், இதுல நம்ம தலையிடக்கூடாது, அவர் இதை வெளிப்படுத்தி இருக்க கூடாது. அப்ப இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அனைத்தையும் நிராகரித்து விட்டு அல்லாஹுவை வணக்கத்திற்குரியவர் என்று ஏற்றுக்கொள்வது. அப்ப இது சத்தியம்னு சொன்னா இது சத்தியம், இதை தவிர உள்ளது பொய் என்ற அந்த சத்தியத்தில் தெளிவான நிலைப்பாடு இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்று ஒரு கொள்கை சொல்லுவாங்க. உலகத்துல வுஜூத் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே அல்லாஹ் தான், புரியுதுங்களா? அது காஃபிர்களுடைய கொள்கை, அது இஸ்லாத்துல கிடையாது. புதுசா வந்தது நம்ம சொன்னமா இல்லையா, புதுசா வந்தது தப்பு, பழசு சரி, அல்லது பழசா உள்ளது சரி புதுசா வந்தது தப்பு, அப்படி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஆதாரம் இருக்குதா, சரியானது இருக்குதா, அவங்க செஞ்சதுக்கு அதுக்கு கரெக்டான தெளிவான கல்வி அவங்கள்ட்ட இருக்குதுன்னா ஓகே,
அவ்வளவுதான்.
சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதை இவங்க திருத்தி இருக்கலாம், அல்லது பெட்டர் டிரான்ஸ்லேஷனுடைய மெத்தட் பெட்டர் ஆக்கி இருக்கலாம். புரியுதுங்களா?
இதே
மாதிரி விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யார பாக்குறது? இப்ப வந்து ஒரு இப்ப நாங்க சாதாரண மக்கள்
பாருங்க, இதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு செய்தியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உள்ளத்துல தக்வாவும் சத்தியத்தின் தேட்டமும் இருந்தா நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டாம விட மாட்டான். அதாவது ஒரு சாராரை சார்ந்து அவங்கதான் சரி என்று இல்லாம, அல்லாஹ் உனக்கு எது சத்தியமோ, உனக்கு எது நெருக்கமான வழியோ அதில் என்னை இருக்கவை என்று இறையச்சத்தோட நம்ம இருக்கும் பொழுது, அல்லாஹுக்கு பயந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, இன்றைக்கு நம்ம ஒரு தவறான புரியுதலா இருந்தாலும் அந்த தவறை நமக்கு உணர்த்தக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய ஒருவரை நாளைக்கு அல்லாஹ் நிச்சயமா அனுப்பியே தீர்வான். யார் சத்தியத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அசத்தியத்தில் அல்லாஹ் மரணிக்க வைக்க மாட்டான். அவர்களுடைய தவறை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை திருத்தாமல் அல்லாஹ் விடவே மாட்டான். யார் தன்னுடைய உள்ளத்தை பூட்டி கொண்டார்களோ, காதை அடைத்துக் கொண்டார்களோ, நான் எனக்கு தெரிஞ்சதுதான் சத்தியம் என்று முடிவு செய்து கொண்டார்களோ அவர்கள் தான் வழிகேட்டில் போவாங்க. யார் யாரெல்லாம் எனக்கு சத்தியத்தை கொடு, நான் புரிஞ்சு வச்சிருந்தது தவறா இருந்தாலும் எனக்கு அதை புரிய சத்தியமா சத்தியத்தை எனக்கு காட்டு என்று யார் உறுதியில் இருக்கிறாங்களோ நிச்சயமா அவர்கள் நேர்வழி அடைந்தே தீர்வார்கள். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஹஜ்ஜுடைய துஆவை எடுத்து பாருங்க. யாரெல்லாம் மக்கள் எதிரே கருத்து வேற்றுமை கொண்டார்களோ அதில் சத்தியத்திற்கு எனக்கு நீ வழிகாட்டு. ஜிப்ரீலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, நீ மக்களுக்கு மத்தியில தீர்ப்பளிப்பவன், எனக்கு நேர் வழியை காட்டு என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறான். சரி,
இந்த அல்லாஹ் ரசூலுக்குள்ள மரக்கொண்டு அகற்றப்பட்டு
இல்ல இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நூறாலான திரை இருந்தது. அந்த திரையை அல்லாஹ் அகற்றவில்லை, அந்த திரைக்கு பின்னால் இருந்துதான் பேசினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாரும் நீங்கள் மரணிக்கும் வரை உங்கள் இறைவனை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? மிக தெளிவான ஹதீஸ். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று யாராவது கூறினால் அவன் பொய்யன், தனக்கு இறக்கப்பட்டவற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் மறைத்தார்கள் என்று கூறினால் அவனும் பொய்யன். புரியுதா? அந்த மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க. சரியா, அதான் இப்னு அரபியும் அதே கொள்கை உடையவர் தான். ரெண்டு இப்னுல் அரபின்னு ஒருத்தர் இருக்காங்க, இப்னு அரபின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இப்னுல் அரபிங்கிறது மாலிக் மதுஹபுடைய பெரிய அறிஞர். இப்னு அரபி ஷேக் அக்பர் முஹைதீன் இப்னு அரபிமாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப தேவ்பந்தை சார்ந்த அறிஞர்கள் இவர்கள் ஓரளவுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில பல விஷயங்களை ஆராய்ஞ்சாலும், இப்ப இதுல ஒரு சாரார் தஸவுஃப் சூஃபி என்ற கொள்கையில போகும் பொழுது, ஹதீஸ்களை படிக்கும் பொழுதும் படிச்சு கொடுக்கும் பொழுதும் எதெல்லாம் தவறுன்னு சொன்னாங்களோ, இந்த சூஃபி கொள்கையில போகும் பொழுது வாய் அப்படியே மூடிடுவாங்க. அதை தவறு என்று சொல்லவும் மாட்டாங்க. இதெல்லாம் ஞானவான்கள், ஞானிகளுடைய பாதை, இதெல்லாம் நம்ம இருக்கிற பாதைக்கு அப்பாற்பட்ட பாதைன்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது, இது தவறான நிலைப்பாடு. அந்த அமகு சிறப்புலயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலும் அவங்க அந்த நூலுடைய ஆசிரியர் ஜக்கரியா அவங்க வந்து அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அதாவது எழுதியிருக்கும் போது இருந்தா கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டும் பல சம்பவங்களை. அவருடைய வார்த்தை எந்த இடத்துல கூட வந்து கடைசியா ஃபிட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸையும் மறுக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தை நேரடியா. அதுதான் வந்து ஒரு பெரிய சிறந்த கருத்தா, ஃபைனல் கருத்தா அந்த நூலுடைய ஆசிரியர் எழுதிட்டு அந்த அடிப்படையில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு போவாங்க. டேஞ்சர் பேச்சும் வந்திருக்கும் போது சொல்ல வேண்டியதான் என்ன செய்யறது. இதுக்கு மேல ஒரு உதாரணம்
நாட்டுக்கு நாடு சில இடத்துல வந்து வேறு நாட்டு கொஞ்சம் இடத்துக்கு கொஞ்சம் மாறி
வருது.
சொல்றேன், அதுல வந்து மஷாலா சில ஆலிம் அறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் வந்து அவங்களுடைய ஆரம்ப கட்டம் அல்ஹம்துலில்லாஹ், புரியுதுங்களா, இந்த விஷயத்தில் அவங்க வந்து உறுதியா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் அவரை நிச்சயமா அங்கிருந்து வெளியாக்கிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்களுடைய இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அவர் சப்போர்ட் செய்யலன்னு சொன்னா கொஞ்ச நாள் பாப்பாங்க, அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டி அவர் அப்படியே வெளியாக்கிடுவாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்னு அரபியுடைய இப்ப ஏன் அமல்களின் சிறப்பு படிக்க கூடாது, அதுல என்ன அப்படி இருக்கு? இப்ப புராண இதுவும் இருக்குது, ஹதீஸும் இருக்குது, ஆனா அதுல உள்ள பல சம்பவங்கள் அடிப்படை கொள்கைய நிராகரிக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றா ரமலான் மாதத்தில் குரான் இறக்கப்பட்டது, தெளிவா? சரி, சூரத்துல் கத்ர்ல அல்லாஹ் சொல்றா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே நாம் இதை இறக்கினோம். எத குரான். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது இதுக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஈஸியா இதுல இருந்து தெரியறத சொல்லுங்க. ரமதான் மாசத்துல லைலத்துல் கத்ரிங்கிற ஒரு இரவுல குரான் இறக்கப்பட்டுச்சு. ஈஸியா இதுல இருந்து ஈஸியா டக்குன்னு புரிஞ்சுக்கிறது, ரமதான் மாசத்தில் குரான் இறக்கப்பட்டது, கதிர் இரவிலே நாம் இதை இறக்கினோம். அப்ப என்ன அர்த்தம்? ரமதானில் கதிர் இந்த ஒரு இரவிலே குரான் இறக்கப்பட்டது. இது ஈஸியா எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடியது. பிறகு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க இதை தேடுறாங்க, அந்த கதிருடைய இரவு எதுவாக இருக்கும் சொல்லி. அப்ப முதல் பத்துல தேடுன, ரெண்டாவது பத்துல தேடுன, மூன்றாவது பத்துல நீங்க தேடுங்க, குறிப்பா ஒற்றை இரவுகள்ல தேடுங்க. இது புகாரியுடைய ஹதீசுகள், முஸ்லீமுடைய ஹதீசுகள். இத அந்த நூலுடைய ஆசிரியர் எழுதிட்டு அடுத்து சஹாபாக்களுடைய கருத்தெல்லாம் எழுதுறாப்ல. சஹாபாக்கள்ல எல்லாருமே கடைசி பத்துன்னு தான் சொல்றாங்க. அதுல குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் 27வது இரவை குறிப்பிட்டு சொல்றாங்க, சில சஹாபாக்கள் 29 சொல்றாங்க. இதுல நாங்க பார்த்தோம் பல அடையாளங்களை, அப்ப மேக்சிமம் இதுவாக இருக்கலாம்னு சொல்றாங்க. முடிஞ்சா இதெல்லாம் எழுதிட்டு கடைசியில ஷேகுல் ஆரிஃபீன், அதாவது ஞானவான்களுக்கெல்லாம் குரு இப்னு அரபி கூறுவதாவது, அவருக்கு ரஹமத்துல்லாஹி பட்டத்தை போட்டு கூறுவதாவது, என்னிடத்தில் சரியான கூற்று என்னவென்றால், லைலத்துல் கதிர் என்ற இரவு வருடமெல்லாம் சுற்றி வருகிறது. நான் ஒரு ஆண்டில் ரஜபு மாசத்தில் அதை பார்த்தேன், இன்னொரு ஆண்டு ரமதான் மாதத்தின் பிறை 15 பார்த்தேன் என்றால், இவர் என்ன சொல்ல வராரு? குரானும் பொய், மஹாதல்லா ஹதீஸும் பொய். ஏன் குரான் என்ன சொல்லுது? லைலத்துல் கதிர் ரமதான்ல இருக்குன்னு சொல்லுது. இவர் சொல்றாரு லைலத்துல் கத்ர் நான் ரஜபு மாசத்துல பார்த்தேங்கிறாரு. ஹதீஸ் என்ன சொல்லுது? லைலத்துல் கத்ர் கடைசி பத்துல இருக்குன்னு சொல்லுது. இவர் சொல்றாரு 15வது இரவுல பார்த்தேங்கிறாரு ரமதான்ல. அதுல இருக்கா ஷாபானுடைய ரஜபு தான், ஷாபான் ஷாபான் தான் ரஜபுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, ஷாபானுடைய 15 என்ன சொல்லிட்டு என்ன இந்த வார்த்தையை எழுதிட்டு அந்த ஆசிரியர் அதோட பேசாம போயிருந்தா கூட சரி, எத்தனையோ சொல்லுகளை எழுதுறாரு, அதுல ஒரு சொல்லு இதை எழுதிருக்கிறாரு, ஆனா இது முன்னாடி ஹதீஸ் ஆயத்து வந்துட்டதுனால இதை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது இந்த புக்க. என்ன என் கல்புல என்ன விஷயம் போடப்படுதோ அதுதான் நான் இந்த வார்த்தை இந்த புக்ல வரிகளை நான் எழுதுறேன். வலஸ்து பி ரசூலின் வலாபி நபியின், ஆனா நான் என்ன ரசூல்னு சொல்லிக்க மாட்டேன், நபின்னு சொல்லிக்க மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? என்ன பேசிட்டு இருந்தோம்? டக்கு டக்குன்னு அவருதுனால. ஆமா, அந்த நூலுடைய ஆசிரியர் இப்படி எடுத்தா எழுதிட்டு போயிருந்தா கூட நம்ம அந்த நூலுடைய ஆசிரியருக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணலாம். என்ன சப்போர்ட் பண்ணலாம்? நிறைய சொல்ல எழுதினாரு, இப்படியும் ஒரு சொல்ல எழுதியிருக்காரு, அதான் முன்னாடி குரான் ஆயத்து ஹதீஸ் சொல்லிட்டாரு, அதனால இவருடைய குரு குரான் ஆயத்தா தான் இருக்கும், ஹதீஸா தான் இருக்கும், அல்லது சஹாபாக்களுடைய சொல்லாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதை எழுதிட்டு நூலுடைய ஆசிரியர் எழுதுறது என்னன்னு சொன்னா, ஆகவே எது எப்படியானாலும் ஒரு முஸ்லிம் வருடமெல்லாம் லைலத்துல் கதரை தேட வேண்டும். எப்படி லைலத்துல் கதரை வருடமெல்லாம் தேட வேண்டும். முடியவில்லை என்றால் ரமதான் மாதம் முழுமையாக தேட வேண்டும். முதல் ஒன்னிலிருந்தே தேடணும். அதுவும் முடியவில்லை என்றால் கடைசி பத்திலே தேடவும், அதுவும் முடியவில்லை என்றால் ஒற்றைப்படையில் தேடவும், அதுவும் முடியவில்லை என்றால் 27, 29
இப்போ வந்து இங்க இருக்கிற சில தேவபந்த மக்கள் வந்து ரமதான் முழுக்க ஏற்றுக்காரு.
ரமதான் முழுக்க ஏற்றுக்காப்பு இருக்கிறது குடும்ப கூடாதுன்னு அது வேற விஷயம். லைலத்துல் கதரை தேடி ரமதான் முழுசை ஏற்றுக்காப்பு இருக்கலாம்னா அது தப்பு. கடைசி பத்துல லைலத்துல் கதரை தேடுங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். அதுக்கு பேர நம்ம குழப்பறதுக்கு வேலையே கிடையாது. ஏற்றுக்கொள்றதோ கண்மூடித்தனமா நம்ம நிராகரிக்கிறதோ கூடாது. எதா இருந்தாலும் ஆதாரங்களின் அடிப்படையில், புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பேசணுமா இல்லையா? அறிஞர்களாக இருந்தாலும் அவர்கள் அறிஞர்கள் என்பது குர்ஆன் சுன்னாவை நமக்கு போதிக்கின்ற வரைதான் அவர்கள் அறிஞர்கள், வழிகாட்டிகள். அதற்கு மாற்றமாக அவர்கள் நமக்கு போதிக்கும் போது அவர்கள் புரோகிதர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதான் புரோகிதருக்கும் அறிஞருக்கும் இடையில வித்தியாசம் என்ன என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவை அதிலிருந்து அப்படியே தெளிவாக போதிக்கின்றவரை அவர்கள் அறிஞர்கள், அதை நாம் கேட்டு நடக்கின்றவரை நாம் நேர்வழி பெற்றவர்கள். அதற்கு மாற்றமானதை அவர்கள் போதிக்கும் போது நாம் அவர்களை பின்பற்றினால் நாம் அவர்களை புரோகிதர்களாக, குருமார்களாக, பண்டிதர்களாக ஆக்கிவிட்டோம். அதை பின்பற்றக்கூடியவர்கள் ஜாஹிலியாவை சேர்ந்தவர்கள். அந்த பாதுகாக்கணும். அதனால இன்னொரு கேள்வி கேட்டு முடிச்சிருவாங்க. சொல்லலாம்.